எல்லா வல்ல அன்னை பராசக்தி திருவக்கண்ணினாலும் இங்கும் நிறைந்திருக்கும் சத்குருவின் அருளாலும் அப்ரோக்ஷ அனுபூதி அப்படின்ற இந்த வேதாந்த பாடத்தில் முதல் தகுதிகள் பற்றி மிக குறிப்பாக விரிவாக சங்கரர் எடுத்து கூறினார். எப்படிப்பட்ட தகுதியில் அடைய வேண்டும், என்ன விவேக வைராக்கிய ஷட் சம்பத்து முமுட்சுத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் தகுதிகளாக சொன்னார். ஒரு ஞானத்தை அடையிறதுக்கு அதுக்கு முன்னால் அந்த தகுதிகளை அந்த தகுதியை அடையிறதுக்கு முன்னால் நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு மன அமைதி தேவை இல்லையா. இந்த மன அமைதிக்கு அதை தான் சித்து சுத்தின்னு சொன்னோம், அல்லது மன தூய்மைன்னு சொன்னோம். அதுக்கு நாம் நம்முடைய கர்மங்களை தர்மமாக செய்யக்கூடிய ஒரு கர்மயோக வாழ்க்கை. இந்த பின்னணியில் இந்த வேதாந்த டெக்ஸ்ட்டை அல்லது பாடத்தை நம்ம வந்து பார்க்கணும். நம்ம எப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து இந்த எப்படிப்பட்ட ஒரு ஒருவனாக எப்படிப்பட்ட ஒரு சாதகனாக அல்லது எப்படிப்பட்ட ஒரு மாணவனாக இந்த இந்த என்ன மோட்சத்துக்கு நம்மை நாம் வந்து அல்லது ஒரு விடுதலைக்கு நம்ம நாம் வந்து தயார்படுத்திக்கிறது அப்படின்றத பற்றி நாம் சிந்தித்து பார்த்தோம். நமக்கு மனம் வந்து தகுதி அடையுது அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் அது நிம்மதி அடையிறதுன்னு அர்த்தம் இல்லை. மனம் வந்து இந்த அறிவு வந்து ஒரு மனுஷன் வந்து இந்த வேதாந்த பாடம் கேட்குறதுக்கு ஒரு தகுதி அப்படின்னு சொன்னால் மனம் அமைதி அடைதல் அப்படின்னு ஒரு பொதுவான வார்த்தை நம்ம ஒன்று வச்சுருக்கோம் வேதாந்தத்தில். மனம் வந்து அமைதி அடைதல், மனம் வந்து சுத்த சுத்தி அப்படின்னு சொன்னால் தூய்மை அடைதல் அப்படின்னு வச்சுருக்கோம். தூய்மை அடைந்ததாலே வந்து நமக்கு வந்து எந்த கொந்தளிப்பும் இல்லாமல் ஆகும் அர்த்தம் இல்லை. மனம் வந்து இதையும் தாண்டி என்ன இருக்கின்றது ஒரு கொதி நிலைன்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி ஒரு கொந்தளிப்பு நிலையை வந்து மனம் அடைஞ்சிருக்கும். எதனால் அடைஞ்சிருக்குன்னு சொன்னால் இது வரைக்கும் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கையின் போதாமை, அந்த வாழ்க்கையின் நிலையாமை, அல்லது இதுவரைக்கும் இருக்கின்ற இந்த உலகம், இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற உறவுகள், அந்த உறவுகளால் ஏற்படுகிற அனுபவங்கள், அந்த அனுபவங்களால் ஏற்படுகின்ற என்ன பாதிப்புகள், நன்மை தீமைகள் ரெண்டுமே சேர்த்து தான் அதை வந்து நல்லபடியாக நம்ம எல்லாம் உள்வாங்கியிருப்போம். உள்வாங்கி ஒரு வாழ்க்கை வந்து நல்லா ரொம்ப தீவிரமாக வாழ்ந்து பார்த்துருப்போம். நாம் அந்த தீவிரத்துவம் சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப தீவிரமாக என்ன டெரரிஸ்ட்னு சொல்கிறோம்ல, டெரராக வாழ்கிறதுன்னு அந்த வாழ்க்கை வந்து நமக்கு எங்கே நம்ம பூர்ணமாக வாழ்ந்துட்டோம்னு சொன்னால் உலகில் தான். எவ்வளோ தீவிரத்தோடு நம்ம வாழ்ந்தோம்னு நீங்கள் கொஞ்சம் பின்னால் திரும்பி பாருங்களேன். இதை சாதிச்சே தீருவோம், இதை பண்ணியே தீருவோம், இதை செஞ்சே தீருவோம், இதை அடைஞ்சே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அதுக்கு தீவிரம். இது நமக்கு தீவிரம் தெரியாத விஷயம் இல்லை, உலகையில் தீவிரம் அது தப்பும் கிடையாது. அவ்வளோ தீவிரமாக அவ்வளோ வேக வேகமாக படித்து வேக வேகமாக பட்டம் பெற்று வேக வேகமாக வேலை பார்த்து வேக வேகமாக சம்பாதிச்சு இன்னும் இவ்வளோ தீவிரமாக அந்த தீவிரத்துவம் இருக்குல்ல, அதை நம்ம குறைச்சி சொல்லலை. உலகெல்லாம் அப்படி தான் இருக்கும், அந்த தீவிரத்தோடு தான் அந்த யார் வந்து உலகில் அதான் பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லைன்னு சொன்னார் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த உலகத்தில் வாழ தெரியாதவனுக்கு உண்மை அறியதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல வர்றார். அருளாருக்கா உலகம் இல்லை என்ன, அப்போ எவனொரு ஒரு பெரிய வேட்கையோடு பெரிய வேகத்தோடு அல்ல ஒரு பெரிய தீவிரத்தோடு தீவிரத்தன்மையோடு இந்த உலகில் வாழ்ந்திருக்கானோ அவனுக்கே வந்து இந்த வாழ்க்கைக்கும் தகுதியானவன். ஏன்னு சொன்னால் அவன் தான் அதனுடைய எதை கண்டிருப்பான்னு சொன்னால் அதனுடைய அபத்தத்தை அல்லது அனர்த்தத்தை அல்லது அது போதாமையை அதனுடைய என்ன அது கொடுக்கின்ற நிறைவின்மையை வந்து நல்லா அறிஞ்சிருப்பான் அவன். இது ஒழுங்காக வாழாதவன், சோம்பேறி, உழைக்காதவன், இவங்க இதெல்லாம் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. அப்போ அது மாதிரி அவங்களுக்கு என்ன இருக்கும், அது மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா முயற்சி பண்ண நல்லா வந்துருமோ அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் மேபி பிரைம் மினிஸ்டர் ஆகிடலாமோ அப்படின்னு ஒரு தோணிகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் அகுவங்க ஆகிடலாமோன்னு கூட தோணும். அறிவு இருந்தால் தோணாது, அறிவு கொஞ்சம் பேராசிருந்தாலாம் தோணும். அதை கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பார்க்கணும், யார் ஆக முடியும், என்ன ஆக முடியும், என்ன ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் மிக மிக தீவிரத்தோடு நாம் வந்து என்ன இந்த உலக வாழ்க்கையை, இந்த லௌகீக வாழ்க்கையை நல்லா வாழ்ந்திருப்போம் அப்படின்னு சொன்னால் அப்போ அதில் எப்பொழுதும் நமக்கு என்ன ஏற்படும்னு சாஸ்திரம் ரொம்ப குறித்து சொல்லுது பாருங்கள். நம்ம அறியாத ஒரு விஷயத்தை இங்கே சொல்லி காமிக்கிது. என்னென்னு கேட்டால் அது ஏற்படுகின்ற ஒரு சோர்வு, அது ஏற்படுகின்ற ஒரு உடல் களைப்பெல்லாம் இருக்கு இல்லையா, மனச்சோர்வுலாம் இருக்கு இல்லையா, அப்புறம் அது ஏற்படுகின்ற சலிப்பு, அதனால் ஏற்படுகிற அயற்சி இல்லை, இதெல்லாம் ஒரு போர்டம் இல்லை, இதெல்லாம் இதுதான் இதெல்லாம் தான் என்ன சொன்னால் நம்ம என்ன பண்ணோம் அப்படி சொன்னால் நம்மளை என்ன பண்ணோம், நம்மளை கொஞ்சம் வந்து இந்த ஆள்காட்டி இந்த ஏரோ இருக்குல்ல அது எங்கே போட்டிருக்கு, லௌகீகம்னு போட்டிருக்கு இல்லையா, அந்த ஏரோ கொஞ்சம் திரும்பி தெய்வீகம்னு வரும், இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி இருக்கும், எங்கள் இஷ்டம் பார்த்துட்டு இருந்திருக்கோம், என்ன இஷ்டம் வந்து நல்ல நல்ல கிழக்கு வந்து கிழக்கை பார்த்தானே வீடு இருக்கணும், கிழக்கை பார்த்தானே நல்லா இருக்கணும், கிழக்கை காமிச்சிட்ருக்கோம், வாழ்வாங்க ஏன்னா அங்கே தான் சூரியன் உதிக்குது, வெளிச்சம் நிறைய கிடைக்கும் நமக்கு இல்லையா, வாழ்வாங்க வாழ்றது இல்லையா, வாழ்வாங்க வையத்துள் வாழ்வாங்க வாழ்வர் வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படும், அப்புறம் எல்லோரும் கொண்டாடப்படும், தெய்வமாக உங்களை மாதிரி உண்டோ உங்களை மாதிரி அம்மா உண்டோ அப்பா உண்டோ சொல்லி எல்லா பட்டங்களும் நமக்கு கிடைக்கும், எல்லா எல்லா பதவிகளும் நமக்கு கிடைக்கும், அப்போ அதில் ஏற்படுகின்ற ஆனால் அப்படி அதில் அதில் ஏற்படுகின்ற ஒரு சின்ன யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் விவேகம் இருக்கும் அதுதான் விவேகம்னு சொன்னாங்க, அது எப்படி அது அதை தான் அந்த தகுதியில் சொல்லும் பொழுது நித்திய அநித்திய வஸ்து விவேகம்னு சொன்னார், அதாவது இதெல்லாம் நிலையானதா அப்படி சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு மனம் இருந்து அவ்வளோ ஒரு அறிவு இருந்து அதை கேள்வி கேட்டுகிட்டே இருக்குது, சந்தேகிச்சுக்கிட்டே இருக்குது, அதை வந்து அதை அதை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் அதை வந்து கேள்விக்கு உட்படுத்திக்கிட்டே இருக்குது, உண்மைதானா, இப்போ நம்ம வீட்டில் சந்தேகப்படுறோம்ல, இவங்க அன்பு உண்மைதானா, இவங்க வந்து நேர்மையாக இருக்காங்களா, இவங்க வந்து என்ன என்ன ட்ரூத்ஃபுல்லாக இருக்காங்களா, நமக்கு வந்து உண்மையாக இருக்காங்களா, ஃபேத்ஃபுல்லாக இருக்காங்களா, இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை, நமக்கு நேர்மையாக இருக்காங்களா ஃபேத்ஃபுல்லாக இருக்காங்களா, உனக்கு வருது இல்லை, நம்ம பையன் நமக்கு நன்றியுள்ள பையனாக இருக்கிறானா, நம்ம பொண்ணு கொஞ்சம் அன்புடைய பொண்ணாக இருக்குன்னு இந்த கேள்வி வருதே, அது அந்த பெண்ணை வச்சு இல்லை, அந்த குழந்தைய வச்சு இல்லை, அந்த மனைவியோ அந்த கணவனோ இந்த உலகத்தை வச்சு இல்லை, நம்ம வச்சு, ஏன்னு சொன்னால் நமக்கு உள்ளுக்குள்ளே இது உள்ளுக்குள்ளே ஒரு நமக்கு ஒரு பேரறிவு இருக்கான், ஏன்னா அந்த சுரூபம் நம்ம, அதனால் அதை வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு, அது சந்தேகிச்சுக்கிட்டே இருக்குது, அப்போ நம்ம நினைக்கிறோம் சந்தேகத்துக்கு காரணம் மனைவி கணவன் குழந்தைகள் மற்றவர்கள் சொல்லி சந்தேக காரணம் யார் தருமா, நம்மக்குள்ளே இருந்துக்கிட்டு சதா ஒரு ஒரு என்ன ஒரு விரைப்போடு அல்லது ஒரு பெரிய நிமிர்வோடு ஒன்று உள்ளே உக்காந்துக்கிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கு, எல்லாத்தையும் வந்து விசாரிச்சுக்கிட்டே இருக்குது, அப்பேற்பட்ட ஒரு பொருளாக நம்ம இருக்கிறதுனால தான், அதனால தான் சொல்கிறோம் நமக்கு வாழ்க்கையில் எது நடந்தாலும் எது நடந்தாலும் இந்த ஒரு விவேக் இது பேர் தான் விவேக்கம்ன்றது, நித்திய அநித்திய வஸ்து விவேக்கம், இதுனால நம்ம மற்றவங்களை குறை சொல்லாமல் மற்றவங்கள வந்து என்ன கையை காட்டாமல் ஓஹோஹோ அப்படியே அவங்களுக்கு குறைகள் இருந்தாலும் இல்லை அவங்க உண்மையாக இல்லை இவங்க என்ன இல்லை இவங்க வந்து நேர்மையாக இல்லை இவங்க இவங்க அப்படி இருந்தாலும் கூட உலகத்தில் நாம் எதையும் நேராக்கிற முடியாது, நம்ம உலகத்தில் எதையும் வந்து சரிப்படுத்திட முடியாது, அது அதுங்களுடைய சுபாவத்தோடு இருக்குது, அப்படி இருந்தால் கூட தட்ஸ் நாட் யோர் ப்ராப்ளம், தட்ஸ் நாட் யோர் பிஸ்னஸ் யூ டு சேஞ்ச் ஓர் டு கரெக்ட் பீப்புள் இட்ஸ் நாட் யோர் பிஸ்னஸ் இல்லையா, என்ன சொன்னீங்க கொஞ்சம் கூட பொறுப்புலாம் பேசுகிறீங்களேன்னு, ஐ தாட் இஸ் மை ரைட் டு கரெக்ட் மை சன், ஐ தாட் இஸ் மை டியூட்டி டு யூனோ டு யூனோ டு சேஞ்ச் மை வைஃப், இதெல்லாம் நம்ம நிறைய காரணம்லாம் வச்சுருப்போம், இந்த காரண காரியங்கள்லாம் ரொம்ப லௌகீகமானது, அது வந்து சீக்கிரமாக நீர்த்து போகக்கூடிய சரி அது தொடர்ந்து இருக்கணும் தானே 80 வயசானாலும் அதையே வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 60 வயசாலே வந்து சரி போதும் அப்படியே இருக்கட்டும் நம்ம படைக்கிறப்பன்னு தோணுது, அது உண்மைன்னு சொன்னால் அதுதான் சத்தியம் சொன்னால் அது வந்து 80 வயசு இருக்குன்னு இருக்கணும்ல இருக்க மாட்டேன்தே அப்படி என்ன அது அப்படின்னு கேட்டால் அது நம்முடைய போதாமை அது நம்முடைய இயலாமை அது நம்முடைய என்னது என்ன குறை தான் அது, அதனால் நம்ம ஒரு யார் விவேக்கின்னு சொல்கிறார் இந்த மாதிரி விவேக்கம் இதை தான் எல்லா தகுதியிலும் அடைந்த பிறகு என்ன பண்ணணும்னு சொல்கிறார், எல்லா தகுதியிலும் அடைந்த பிறகு சும்மா என்ன சும்மா இருக்காமல் அல்லது சும்மா இருந்து சொன்னால் திருப்பி அதுக்குள்ளேயே போய் விழுந்துருவோம் இல்லையா, ஸோ அவங்க தான் என்ன பண்ணணும் சொன்னால் அந்த மனசில் என்ன இருக்குன்னா மனசில் வந்து அப்படியே நிம்மதியாகி தியானம் கைகூடி கைலாசம் போயிட மாட்டோம், அதுக்கு இன்னும் நாள் இருக்குது அதுக்கு இன்னொன்று அதுக்கு எல்லாம் இன்னும் எக்ஸ்பைரி டேட் தெரியாது நமக்கு இல்லையா, ஸோ லெட்ரு வரும் லெட்ரு மற்றதாக பரவாயில்ல எக்ஸ்பைரி டேட்டில் எழுதி வச்சுருப்பான் நம்ம தலையில் எங்கே தான் எழுதி வச்சுருக்கான்னு தெரியல, அது பயம் வேறு நம்மளை சதா துரைச்சிக்கிட்டே இருக்குது இல்லையா அப்படி இப்படின்னு துரட்டுது நம்மளை நம்மளுக்கு தலையை சுற்றிக்கிட்டே இருக்குது இல்லை, அதனால் என்ன அதுக்கு ஒரு யோகம் இருக்குது, தலைலாம் வலிச்சிச்சு அப்படின்னு சொன்னால், தலைலாம் சுற்றுனுச்சு அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு ஒரு பிரெயின் யோகா அப்படின்னு ஒரு யோகா இருக்குது, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், செஞ்சு பாருங்கள், ஏதாவது உருப்பிடுமான்னு பார்ப்போம். இன்றைக்கி அனுப்பி வைக்கிறேன் அப்புறமேல, கிளாஸ் முடிஞ்சுட்டு அடிப்பி வைக்கிறேன் எல்லாருக்கும். எனக்கு யாரும் அடிப்பி வச்சுட்டாங்க, அவங்க மண்டை வலி நான் அவங்க பண்ண வேண்டியதாலே, அப்போ இப்போ என்னோட மண்டை வலி உங்களுக்கு கொடுக்க போகிறேன், எல்லாருக்கும் அனுப்பி வைக்க போகிறேன். நீங்கள் பா, அந்த பிரெயின் யோகான்னு அதுக்கு பேர். அப்புறம் யோகா மாஸ்டர் ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டேன், இப்படி ஒரு யோகா இருக்கான்னு. சுவாமி, இது வந்து இந்த திஸ் இஸ் எங்களுக்கு இந்த மாதிரி என்ன டெக்னிக்ஸ்லாம் வந்து பியாண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னார். எனிவே நீங்கள் ட்ரை பண்ணலாம், தலையில் அடிச்சுக்க வேண்டிதான். ஆக இதெல்லாம் தாண்டி நமக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் அடைந்த பிறகு கூட ஒரு சின்ன கொந்தளிப்பு ஒன்று இருக்கு இல்லையா, வந்து ஒரு 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 என்ன பற்றாக்குறைன்னு சுவாமி அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் யூ டிஸ்கவர், ஒரு 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 என்ன நிலையின்மையை நிலைக்கொள்ளாமை, நிலையின்மை இல்லை நிலைக்கொள்ளாமை ஒன்று நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்படி உள்ளவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அப்படி உள்ளவர்கள் அவர்கள் எதை அடையணும் சொன்னால் உடனே வந்து விசாரம் செய்ய வேண்டும் சங்கரர் தொடங்குறார். அங்கே தான் முடித்தோம் நாம் போன வாரம், இல்லை விசாரம் செய்ய வேண்டாம். சரி, என்ன விசாரம் பண்ணணும்னு சொன்னால், 12வது பந்தத்தில் பார்த்தோம், கோகம் கதமிதம் ஜாத்தம் கோவை கர்த்தாசிய வித்தியதே உபாதானம் கிமஸ்தீக விசார சோயே மீ துருஷக திருஷக என்ன சொல்கிறார், கோஹம்னா கஹ அகம், நான் யார் அப்படின்ற மொதல் அந்த கேள்வியை நம்ம கேட்கணுமா, அது யார்கிட்ட போய் கேட்கணும்னா சொன்னோம் இல்லையா, குருகிட்ட போய் கேட்கணும், நான் யார், நீங்கள் யார் போய் கேட்கக்கூடாதுன்னு சொன்ன போன வரேன், நான் யார், கஹ அகம். அப்புறம் கதம் இதம் ஜாத்தம், இந்த உலகம்னா என்ன அப்படி ரெண்டாவது கேள்வி, நாலு கேள்வி நம்ம இப்போ ஜீல் பண்ண போகிறோம் இன்றைக்கி இல்லையா, அதுதான் இன்றைக்கி சப்ஜெக்ட் மேட்ரு நமக்கு. அது 12வது உள்ள அது என்ன, கதம் இகம் ஜாத்தம், இந்த ஜகத்னா என்ன, முத ஜகத்னா என்ன, அப்புறம் கஹ கர்த்தா, சரி இந்த ஜகத்தை படைத்தவங்க யார், அவர் உபாதானம் கிம் அஸ்திக, இதுக்கெல்லாம் வந்து ஆதாரம் என்ன அப்படின்னு நான் கேள்வி. முதல் கேள்வி வந்து நான் யார் அப்படின்ற கேள்வி, அது ஜீவ விசாரம். வேதாந்தத்தில் நம்ம வந்து எப்படி நம்ம அதை வந்து தொகுத்துக்குவோம், ஜீவ விசாரம். அப்புறம் கதம் இத ஜாத்தம்னா என்ன, ஜகத் விசாரம், ஜீவ ஜகத்து, கஹ கர்த்தா, யார் இதெல்லாம் இதை படைத்தவர் யாருன்னு சொன்னால் ஈஸ்வர விசாரம். பிறகு இதுக்கு அந்த மூன்றுக்குமே ஆதாரமாக அஸ்திவாகம் இருப்பது உபாதானம் எது அப்படின்னு கேட்டால், கிம் உபாதானம் அப்படின்னு கேட்டால், எது ஆதாரம் அப்படின்னு கேட்டால், எது அஸ்திவாரம் அடிப்படை அப்படின்னு கேட்டால், அது பிரம்ம அப்படின்னு ஜீவ ஜகத் ஈஸ்வர பிரம்ம விசாரம் நம்ம பண்ண போகிறோம் ரொம்ப தெளிவாக. அதுக்கு தான் நமக்கு வந்து எப்பொழுதுமே நம்ம சிந்தனைகள் தொகுத்துக்கு தெரியணும். நம்ம உபநிஷத்து படிக்கிறோம், கீதை படிக்கிறோம், இந்த மாதிரி தொகுத்து வகுத்துக்கிறதுக்கு இல்லையா, அதுதான் ஆச்சாரியர்கள் செய்யக்கூடிய பெரிய காரியம். அதுக்கு தான் நம்ம பாடம் கேட்கணும், அதுக்கு தான் நமக்கு இந்த ஆசிரியர் தேவை, குரு தேவைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம கீதை எடுத்து படிக்கலாம், இப்படி தொகுத்து தரத்துக்கு ஆள் கிடையாது. இங்கே சங்கரர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப அற்புதமாக வந்து அங்கே உள்ள அந்த ஜிஸ்டை, அந்த உபநிஷத்தில் இருக்கிற அந்த சாரத்தை வந்து, கீதையில் இருக்கிற அந்த சாரத்தை எப்படி தொகுத்து, இது எப்படி கேள்வி கேட்டு, எப்பேற்பட்ட என்ன பதில்களை நம்ம அடைஞ்சோன்னு சொன்னால் மனசு கொஞ்சம் வந்து அமைதி பெறும். இப்போ என்ன இருக்குது, அமைதி பெற்ற மனதில், இது அமைதி பெற்ற மனசு கூட இல்லை, தூய்மை அடைந்த மனசு. தூய்மை அடைந்த மனசில் என்ன இருக்கும், நிம்மதி வந்துடாது, நிம்மதி அடைந்தேன் உலகம் மறந்தேன்னு எல்லாம் மறக்காது. ரெண்டு பாட்டு பாடலாம், அந்த நேரத்தில் மறக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு, ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், இந்த தூய்மை அடைந்த மனசில் இந்த 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 என்ன இருக்குன்னா, ஒரு அக கொந்தளிப்பு இருக்குன்னு சொன்னோம். இதெல்லாம் என்ன, வாட் இஸ் ஆல் திஸ் அபவுட்னு முதல் வந்து எப்படி விசாரம் செய்வது அப்படின்னா, 12வதுலேருந்து 16வது ஸ்லோகம் வரைக்கும் வந்து இவர் பேச போகிறாரு. எப்படி என்ன சொல்ல இங்கே சிந்திக்க போகிறார் சங்கரன், எப்படி விசாரம் செய்கிறது. அப்போ இது இப்போ பதில் நம்ம பார்த்தோம், போனவரை கொஞ்சம் பார்த்தோம், முதல் பதில பார்த்தோம், கஹ அகம், நான் யார் அப்படின்றதுக்கு. நான் யார்னு தெரியாதான், நமக்கு தான் எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்ச விஷயம் தானே இது, எனக்கு தெரியாதா நான் யார் அப்படின்னு சொன்னால், நம்ம பேச அந்த என்ன, நான் யார்னா நான் இன்னார் என்ன பெயர் என்ன அப்பா, அது பயோடத்தா ரிசியூமியா, இப்போ வேறு பேர் சொல்கிறாங்களே, அன்றைக்கெலாம் பயோடத்தான்னு சொல்லுவோம், இப்போ ரிசியூமி அனுப்புங்க, ரிசியூமி அனுப்புங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை. சரி, அதுதான் அதை போய் நான் யார், என்னோடய வேலை என்ன, என்ன படிப்பு என்ன, அதெல்லாம் சொல்கிறேன். அந்த நான், அப்புறம் என்னுடைய இந்த என்ன, அந்த மனம், இந்த உடல், இதை பற்றி இந்த 5 feet 6 inches, நான் வந்து என்ன தொழில் பார்க்குறேன், என்ன எனது உடல் சிறி பருத்தது என்றும் சிறுத்தது என்றும் நான் தமிழ் வேதாந்தத்தில் வரும் இல்லையா. அந்த நான் கேட்குறா, எந்த நான் கேட்குறேன்னு சொன்னால் சொல்கிறாரு, அந்த நான் கேட்கல, நான் யார்ன்ற கேள்வி என்னன்னு கே சொல்லும்பொழுது பூத்த கனோ தேக சொல்கிறார், நாகம் பூத்த க நான் வந்து இந்த பஞ்சபூதங்களை நீ வந்து ஒரு மனுஷன் உடல் வந்து பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டுச்சு இல்லையா, அந்த பஞ்சபூதம் அல்ல நான். இப்போ 13வது ஸ்லோகத்தில் பார்க்க வரோம் நான் யார் அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்கிறாரு. கஹ என்ன, நாகம் பூத்த கனோ தேக, நாகம் சக்ஷு கன கணஸ்ததா ஏதத் விலக்ஷண கஷ்டித் விசாரசோயே மீதுருஷக தசக. அதாவது நான் யார் இல்லை அப்படின்றத முதல்ல நம்ம வந்து நான் வந்து இந்த பஞ்ச முதல்ல என்ன சொல்கிறாரு, வி ஆல்வேஸ் டேக் அவர் செல்ஃப் ஃபார் திஸ் பாடி இல்லையா, நம்ம எப்பொழுது வந்து நான்னா இந்த உடல் தான் நமக்கு தெரிஞ்சது சின்ன வயசுலேருந்து, அப்படி தான் நாம் வந்து பழக்கப்படுத்தப்பட்டிருக்கோம், அப்புறம் அப்படி தான் சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கோம். நீன்னு சொன்னால் இந்த 5 feet 6 inches தான் நீயே, உனக்கு வந்து இப்படிப்பட்ட கண்கள் இப்படிப்பட்ட கால் சொல்லிட்டு இந்த பஞ்ச பூதங்களுடைய சேர்க்கை இருக்கு இல்லையா, அது வெளியே எப்படி இந்த உலகம் பூரா அது நிறைஞ்சிருக்கோ அந்த சேர்க்கை தான் நான். அதோடு மட்டும் இல்லாமல் உள்ள மட்டும் இல்லை பார்ப்பவன் கேட்பவன் நான் இதோ பாருங்கள் இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கேன், இதோ கொஞ்சம் பேர் என்னை பார்த்துட்ருக்கீங்க, நான் உங்களை பார்த்துட்ருக்கேன், நான் பார்ப்பவன் கேட்பவன்று பெர்சீவர் த திங்க் ஆர் த நோவர்லாம் இருக்கு இல்லையா, அந்த நான் அப்படின்னு நாம் நினச்சிட்ருப்போம். ஏன்னா சொல்கிறாரு அந்த நான்னு பற்றி நாங்கள் பேசலைன்னு சொல்கிறார், நான் யாருன்னு சொன்னால் உண்மையிலே அதுவல்ல நான், உண்மையான நான் அதுவல்ல. இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் ஒரு கருவி இருக்கிறதுனால நம்ம கண் இருக்கிறனால பார்க்குறோம் இல்லையா, ஆனால் சமயத்தில் பார்க்க மாட்டோம், காது இருக்கனால கேட்குறோம் சமயத்தில் கேட்க மாட்டோம், கேட்டுகிட்டே இருப்பீங்க திடீர்னு பார்த்தா காணாமல் போயிருவீங்க உங்களுக்கே தெரியுமே தான் இல்லை, எனக்கு எதுவும் கேட்குற மாதிரி இருக்கும் காது இருக்கனால கேட்குறோம்னு நினைக்கிறோம், ஆனால் அந்த சில நேரத்தில் பார்த்துட்டே இருக்க பார்க்காம விட்டுறோம் இல்லையா. அந்த பார்க்காத விட்டவன் பார்க்கறதும் பார்க்காத விட்டவனும் ஒருத்தர் இருக்க இல்லையா, ஒரு சாட்சி இருக்கான் இல்லையா, அதாங்க சாட்சின்னு வார்த்தை பார்க்கிறார். நம்ம என்னவாக இருக்குன்னு சொன்னால் நம்ம இந்த கண்ணுக்குன்னு இந்த கண் காது அது மட்டுமல்ல அதையும் தாண்டி நான் புலன் சேர்க்கை இந்த நம்ம வந்து ஐந்து புலன்களுடைய சேர்க்கை அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. நம்ம யார் அப்படின்றது அது வந்து ஒரு பெரிய விசாரம், அது வந்து டீட்டெயிலாக பிறகு செய்வார். இப்போ எல்லாத்துக்கும் அந்த விசாரம் எப்படி செய் விசாரம் என்றால் என்னன்னு சொல்லி இந்த விசாரம் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி சொல்கிறார். அதனால் இந்த நான் யார் அப்படின்ற கேள்விக்கு நான் வந்து பிறகு அப்புறம் எப்படி முடிக்கிறார் அப்படின்னு கேட்டால் அது ஏத்த விலக்ஷண கஷ்டித்து நான் யாரோ யார் யாரோ தெரில, நான் மட்டும் தெரியுது யாருன்னு சரியாக தெரியல. ஏன்னா இப்போ நீ எப்படி நீங்கள் ஹவு ஹவ் கோயிங் டு டிஃபைன் யுவர் செல்ஃப், நான் அப்பாவா அம்மாவா இல்லை கணவரா அல்லது நண்பரா அல்லது என்ஜினியரா அல்லது டாக்டரா இதெல்லாம் இருக்கும், எது நான். அப்போ அந்த நானை பற்றி இங்கே சிந்திக்கிறார். மற்ற நமக்கு நிறைய நான்கள் இருக்குது இல்லை, நானாக இருக்கிறோம் நம்ம. அப்போ எந்த நான் வந்து உண்மை அது இந்த நான் விசாரத்தில் நான் யார் அப்படின்னு முதல் விசாரம் போய் என்ன கேட்கணுமா குருக்கிட்ட, நான் யாருன்னு கேட்கணுமா. அப்போ அந்த நான் யாருன்ற இந்த விசாரம் இருக்கு இல்லையா, அந்த விசாரம் எப்படிப்பட்டு இப்போ அப்படின்னு சொன்னால் நமக்கே இப்போ இதில் நிறைய குழப்பங்கள் உண்டு இல்லையா. நீங்கள் யாருன்னு கரெக்டாக கச்சிதமாக சொல்லிட முடியுமா நீங்கள் இதான்னு சொல்லிட்டு இல்லையா. அதனால தான் வந்து சாஸ்திரத்தில் ஒரு இக்குவேஷன் இருக்குது, ஏ ஈக்குவல்ஸ் டு பி பட் பி இஸ் நாட் ஏ. மற்ற எல்லாம் பாருங்கள் தர்க்கபூர்வமாக பேசணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து இந்த உடல் அப்படின்னா உடல் தான் இல்லையா, ஆனால் உடல் மட்டும் இல்லையே, நான் இந்த மனம்னா மனம்தான், இந்த காது நான் கண்ணுன்னா கண்ணு மட்டும் இல்லை, கண்ணால் பார்த்து ஒன்று நான் சொல்கிறேன், அதை பார்க்காத நேரத்துலையும் நான் பார்க்கலன்னு வேறு எனக்கு தெரியுது, பார்க்குறது தெரியுது பார்க்காததும் தெரியுது, கேட்குறது கேட்காததும் தெரியுது எனக்கு, நான் இன்றைக்கி பேக்கலை இப்போ கேட்கல காதை என்ன எங்கேயோ கவனத்தை வேற எங்கேயோ வச்சுட்டேன் அப்படின்னு கொஞ்சமே என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டால் நான் கேட்கலன்னு அர்த்தம், ஆனால் கேட்காது எனக்கு தெரியுதே. அப்போ கேட்குறது மட்டுமல்ல நான் அப்படின்னா, கேட்காததும் அல்ல பார்ப்பது மட்டுமல்ல பார்க்காததும் அல்ல இல்லை. அதனால் இவங்க என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த 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 ஒரு முக்கியமான இக்குவேஷன் வந்து நம்மளோட சம்பிரதாயத்தில் வேறு எல்லா தத்துவத்தில் இந்த இக்குவேஷன் இருக்காது. ஏ ஈக்குவல்ஸ் டு பி பி ஈக்குவல்ஸ் டு எஃப் ஏ ஈக்குவல்ஸ் டு பினா பி ஈக்குவல்ஸ் டு ஏ தானே எல்லாத்துலேயும் கணக்கில் எப்படி லாஜிக்கலியோ ரேஷ்னலி என்ன, ரேஷ்னலி ஏ ஈக்குவல்ஸ் டு பினா பி ஈக்குவல்ஸ் டு ஏ தான் இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம், ஏ ஈக்குவல்ஸ் டு ஏ இஸ் பி பட் பி இஸ் நாட் ஏன்னு. வாய்? பிகாஸ் பி ஏ இஸ் மோர் தென் பி. பாருங்கள், ஏ வந்து என்னவாக இருக்கு, அப்பாவாக இருக்கார், அம்மாவாக இருக்காங்க, ஒரு டீச்சராக இருக்காங்க, ஒரு டாக்டராக இருக்காங்க, பட் டாக்டர் லோன் இஸ் நாட் மீ இல்லையா. அப்போ ஏ இஸ் பி பட் பி இஸ் நாட் ஏ. ஏ இஸ் நாட் பி அலோன், மோர் தென் பி. அது என்ன, அதான் நான் யார்ன்ற விசாரத்துக்கு அடிப்படை. அப்போ இல்லை இல்லை, இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனால் உண்மையிலேயே இல்லை, நான் வந்து நான் இந்த உடல் சேர்ந்த, இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் இந்த உடலுக்குள்ளேருந்து நான் வந்து ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உடலுக்குள்ளேருந்து நான் இயங்கிக்கிட்டு இருக்கேன், அப்போ இந்த இதுதானே நான், அதில் என்ன எனக்கு சந்தேகம், அது எப்படி அது நான் யார்ன்றது ஒரு குழப்பம் இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னா, நிச்சயம் உண்டு. ஏன்னு சொன்னால், நான் இப்படிப்பட்டவன் தான் சொல்லி சில சமயங்களில் நான் ஒரு நம்பிக்கைவாதியாக, நான் ஒரு 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 சமயவாதியாக, அல்ல நான் ஒரு வந்து ஒரு ஒரு லட்சியவாதியாக ஒரு இருக்கிறேன். அப்போ திடீர்னு என்ன ஆகிடுது, ஏதாவது ஒன்று அசம்பாவது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டு, இதெல்லாம் பொய்ப்பா, சாமியாவது பூதமாவது ஒன்றும் கிடையாது. பாருங்கள், எனக்கு அத்தனை பேர் போனாங்க. எங்கே போனாங்க சுவாமி? உங்கள் கூட தான் வந்தாங்க. எங்கே வந்தாங்க? ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. அது எப்படி எங்கள் வீட்டில் மட்டும் ஒரு ஆள் வராமல் போயிட்டாங்க திரும்பவும்? அதில் என்ன நியாயம் அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது நம்ம என்ன பதில் சொல்கிறது? ஆமாம், அநியாயமாக தான் இருக்குது, எல்லாருக்கும் தான் கோவிட் வந்துச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் மட்டும் எப்படி இந்த அசம்பாவிதம் நடக்கலாம்? அதனால் இல்லை, சாமி கும்பிட்டா சரியாக, இந்த நம்பிக்கை நம்பிக்கைலாம் வேலை பார்க்காது. அப்போ எனக்கு என்ன இருக்குது மனசில், மனசில் அப்போ நான் ஒரு நம்பிக்கைவாதியாக அவநம்பிக்கைவாதியாக மாறிட முடியும். ஆனால் இது வரைக்கும் இவ்வளோ இப்போ 40 வருஷமாக சாமி கும்பிட்டுருந்தேன், அதெல்லாம் என்னாச்சு தெரியல, எல்லாம் காற்றுல பறந்து போயிடுச்சு. நான் இதெல்லாம் தூக்கி வெளியே போடுங்க, இனிமேல் சாமியாவது போதுமா, அதில் ஒன்றும் கிடையாது. சாமிக்கு என்ன கிடையாது? சாமிக்கு வந்து படையல் கிடையாது, பூஜை கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு டக்குன்னு இங்கே இருக்கிற அந்த நான் எதை நம்பி இவ்வளோ காலம் நம்பிக்கிட்டு இருந்தேனோ அவன் டக்குன்னு மாறிடுறான் இல்லையா. ஒரு பெரிய இருளில் போய் விழுந்து, ஒரு பெருள இருண்மையில் போய் விழுந்து, ஒரு பெருள அவநம்பிக்கையில் விழுந்து வேற ஒரு மாறி நிற்கிறான். அப்போ உண்மையான நான் எது? நம்மளே இப்போ திட்டவட்டமாக சொல்ல முடியாதுல்ல, நம்மளே திட்டவட்டமாக இல்லை இது தான், எது எது நடந்தாலும் எது நடந்தாலும் இது தான் அப்படின்னு இல்லை. நம்ம சொல்கிறோம் வேதாந்த வேதாந்தத்தை சொல்லும்பொழுது இல்லை இல்லை, இதெல்லாம் பார்க்கக்கூடிய சாட்சினா சாட்சியாவது மாட்சியாவது எல்லாம் கிடையாது. என்ன நான் எனக்கு இதிலெல்லாம் வந்து அவ்வளோ. அப்போ அப்போ நமக்கு நம்மை பற்றி நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி திட்டவட்டமான ஒரு 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 கருத்து கிடையாது நமக்கு, இது தான் அப்படின்ற அப்படி. அப்போ இல்லாத பட்சத்தில் தான் நாம் வந்து எதை சார்ந்திருக்க வேண்டியிருக்கு, ஒரு ஒரு நம்மை பற்றிய அறிவு நமது. இப்போ என்ன சொல்ல வர்றாரு கோஹம், நான் வந்து இந்த பஞ்சபூதங்கள் அல்ல, இந்த 5 புலன்கள் அல்ல, இந்த மனம் அல்ல, இந்த புத்தி அல்லைனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், எனக்கு இந்த இது இதெல்லாம் என்னை சரியாக காட்ட மாட்டேனது. அப்போ காட்டக்கூடிய வெளியே இருக்கு, வெளியே ஒரு பிரமாணம் எனக்கு தேவைப்படுது, ஒரு கருவி தேவைப்படுது எனக்கு. அந்த கருவி தான் சாஸ்திரம்னு சொல்கிறோம். அதுதான் நீ வந்து இதுவெல்லாம் அல்ல, நீ வந்து வேற ஒரு இது யாரோ, சரி யாருன்னு அப்படி சொல்கிறேன் அப்படி சொல்கிறேன். முதல்ல எது இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ. அதான் அங்கே என்ன பேசுது, எது அல்ல நான், நாகம் பூத்தகனோ தே, நீ எது அல்ல அப்படி முதல் தெரிஞ்சுக்கோ, அப்புறம் எதுன்னு பேசலாம். எடுத்து எடுத்து நீ ஆத்மானா, அது அகெயின் பிகம்ஸ் அ கான்செப்ட். கொஞ்சம் மந்தி கடவுள் நீங்கள், கொஞ்சம் மந்தி ஈஸ்வரன் நீங்கள், இப்போ ஆத்மான்றீங்க. ஓ டிஃப்ரென்ஸ் டஸ் இட் மேக்? அதனால் சாஸ்திரம் ரொம்ப தெளிவாக இருக்குது, சங்கர் ரொம்ப தெளிவாக இருக்கார். நீ வந்து ஏத்தர் விலட்சண கஷ்டது, அது என்ன, நீ யாரோ, அது வந்து நீ யாரோ தெரில, ஆனால் பிறகு பார்ப்போம் நம்ம யாருன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நான் எது அல்லன்னு முதல் தெரிஞ்சுக்கோ. ஏன்னு சொன்னால் எது எனக்கு வந்து ஒரு ஒரு என்ன திட்டவட்டமான என்ன பதிலை தரலையோ, ஒரு திட்டவட்டமான ஒரு கருத்தாக நான் இல்லையோ, அதனால் சரி பேசாமல் நான் இல்லைன்னே சொல்லிடுவோமே, நான் இல்லை. என்ன சொன்னால் இன்றைக்கி இருக்க நாளைக்கு எல்லாம் போயிட போகிறேன் இல்லையா, இன்றைக்கி இருக்க நாளைக்கு எல்லாம் போயிட போகிறேன். அப்போ இல்லைன்னு வச்சுட்டு பெட்டர் இல்லை, ஏன் இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க? அப்படியே அப்படி ஒரு கேள்வியும் வரும். இதை பலவிதமாக வந்து நமது தத்துவவாதிகள் என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து இதை வாதம் பண்ணி சிந்தித்து பார்த்துருக்காங்க. ஆனால் தான் எல்லா வாதங்களையும் நம்ம முன்னெடுத்து, ஏன்னு சொன்னால் நமக்கே நாளைக்கு தோணும், அப்படி என்ன தோணும், ஏதாவது ஒன்று ஏதாவது ஏதோ எதிர்மறையாக நடக்கணும், தென் நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆமாம் ஆமாம், அவன் சொன்னது சரிதான், அந்த தத்துவவாதி சொன்னது. இங்கே என்ன உரித்து பார்த்தால் வெங்காயத்தில் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுப்பா அந்த வாழ்க்கையில். சும்மா இவங்க வந்து அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுக்குறாங்க. நல்லா தி கிவிங் ஃபால்ஸ் ஹோப்ஸ் அப்படின்னு நாளைக்கு நம்மையே நாம் என்ன பண்ணிடக்கூடாது, நம்மையே நாம் வந்து என்ன விடுத்துடக்கூடாது, அல்லது நம்மையே நாம் வந்து இழந்துடக்கூடாது. அதனால் நமக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், நமக்கு ஒரு ஒரு என்ன தர்க்கபூர்வமான இல்லை, ஆனால் எனக்கு வந்து எனக்கு என்ன திருப்தியை தரக்கூடிய அல்லது நிறைவே தரக்கூடிய ஒரு பதில் வேணும் எனக்கு. அந்த பதில் நிச்சயமாக என்னோடய மனமோ என்னோடய அறிவோ அல்ல என்னுடைய இந்த பஞ்ச புலன்களோ அது நானும் என்னால் எட்ட முடியல. ஆனால் என்கிட்ட ஒரு நன்மை இருக்குது, என்ன செம்ம என்ன முக்தி நலம் அறியாத மூர்க்கரோடு முனைவேனை பக்தி நலம் அறிவித்து பல வினைகள் பாரும் பண்ணம்னார். அதனால் முக்தி நலம் செம்மை நலம் அறியாத சிதறரோடு சேர்வேனைன்னு சொல்லிட்டு இன்னொரு அடுத்த பாட்டு மாணிக்க வாசகம் பாடுறாரு. அப்போ இந்த செம்மை நலம்னா என்னன்னா வெல்பீயிங். ஆனால் உள்ளுக்குள்ள இன்னமும் இல்லை, எல்லாம் சர்வமங்கலமும் பொருந்திய ஒரு தன்மை என்கிட்ட இருக்கிறதா தான் எனக்கு கனவுலாம் வருது. அப்படி வச்சுக்கோங்களேன், கனவு மெய்ப்பட வேண்டும்னார் பாரதி. அப்போ இவர்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டால், நமக்கு என்னத்தான் வந்து ஒரு ஒரு என்ன நமக்கு வாழ்க்கையில் நிறைய அசம்பாவிதங்களும் அல்லது தோல்விகளும் எது கண்டாலும் எதிர்மறையான என்ன வாழ்க்கை சூழலும் நமக்கு ஏற்பட்டாலும் கூட நமக்கு நாம் வந்து ஒரு ஒரு அறத்தின் வழியாக அறம் அப்படின்னு சொல்லி தர்மம்னு ஒன்று நம்புகிறோம்ல, ஒரு தர்மத்தின் வழியாக வழியாக நுழையும் போது எந்த இருளும் எந்த என்ன அவநம்பிக்கையும் நம்பிக்கையும் நம்மளை வந்து தீண்டாமல் நம்மளை கடந்து செல்லக்கூடிய ஒரு ஒரு லட்சியத்தன்மை அல்லது ஒரு கனவுத்தன்மை நம்மக்கிட்ட இருக்குது. அதைத்தான் பாரதி அத்தனை ஏழ்மையிலும் அத்தனை வீழ்ச்சியிலும் வீழ்ச்சியடைந்த கவிஞன் பாரதி கனவு மெய்ப்பட வேண்டும்னு சொல்கிறான். அப்போ எப்பேற்பட்ட இலட்சியவாதி அவன். அப்போ நமக்குள்ள ஒரு லட்சிய புருஷன் இருந்து கொண்டு நம்ம அவங்கள அறியுமோ இல்லையோ அதுக்கப்புறம் நம்மளை வந்து இயக்கி கொண்டு இருக்கின்றது அப்படின்றது நுண்ணுணர்வு நுணுக்கரிய நுண்ணியனேன்னு சொன்னாங்களே, நுண்ணுணர்வு உள்ளவங்களுக்கு அது தெரியும். மற்றவங்களுக்கு வந்து இந்த உலகை ரொம்ப சார்ந்து இதை ரொம்ப நம்பி இதுதான் வாழ்க்கை கண்டதே காட்சி கொண்டதே கொள்ளுன்றவங்களுக்கு அந்த நுட்பம் புரியாது. அப்போ இது யாருக்குன்னு சொன்னால் அதனால தான் சொல்கிறாங்க, இதுக்கு யாருக்குன்னு சொன்னால் இது விவேகிக்கு மட்டும்தான். யார் விவேகி அப்படின்னு கேட்டால், ஹூஸ் எ டிஸ்கிரிமினேட்டிவ் பர்சன் அப்படின்னு கேட்டால், இந்த நுட்பத்தை அடைந்தவன். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கான், அவன் லட்சியவாதியாக இருக்கான். எவ்வளோ தீமை நடந்தாலும் எது நடந்தாலும் ஏது நடந்தாலும் நன்றியை வருகினும் தீதையை விளைகினும் நன்றி செய்வாய் பிழை செய்வாய் நானும் இதற்கு நாயகமே. ஆ பாருங்கள் நம்ம பெரிய அருளாளர்கள் பாடல்களை பாருங்களேன், எது நடந்தாலும் ஏது நடந்தாலும் நன்றியை வருகினும் தீதையை விளைகினும். அப்புறம் அப்போ அவர்கள் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், அவர்களுக்கு அதாவது அவங்களுக்கு வந்து இந்த ஒரு பெரிய சரணாகதி இருக்குது. சரணாகதி என்பது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு நிம்மதி கொடுக்குற நிலை இல்லை. சரணாகதி என்பது ஒரு கொதிநிலை, உள்ள அப்படி கொதிச்சு நின்று போய் கிடக்கும், வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு. நம்ம நினைக்க சரணாகதினா நிம்மதியாக போயிட்டு அப்படியே அவங்க பாட்டுக்கு அறியிற மாதிரி கிருஷ்ணா சொல்லிகிட்டு இருப்பாங்கண்ணு, சரணாகதி சிவசிவான்னு சும்மா இருப்பாங்கண்ணு, சிவசிவான்னு சும்மா இருக்கிறது ஹரே ராம் ஹரி கிருஷ்ணான்னு சும்மா இருக்கிறது ஞான நிலை, அது சரணாகதி அல்ல. சரணாகதியில் என்ன இருக்குன்னு சொன்னால், இவ்வளோ தீமை நடந்தாலும் ஒரு ஒரு சொல்கிறாங்க இல்லையா, சோகத்தில் ஒரு சுகம்னு, துக்கத்தில் ஒரு நான் துக்கமாக இருக்கிறது நமக்கு எப்படி இருக்கு நமக்கு. அதனால தான் நம்ம சொல்கிறோம், இது கொஞ்சம் விரிவாக சிந்திச்சுட்டு உள்ளே போயிடும், ஸ்லோகத்துக்குள்ளே போவோம். ஆனால் நான்ன்றதை விரிவாக சிந்திக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கடைசி வரைக்கும் இது புரியாமல் போயிடும். ஒரு ஒரு நம்ம ஏன் பாருங்கள், அடாடா உக்ரைனில் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் டாயிங், எல்லாம் செத்து தான் போகிறாங்க. சுகம் தானே இருக்கு, சுகமாக இல்லையா இருக்கு. ஆனால் சுகமாக இருக்கா, சுகமாக தான் இருக்குது. அந்த சோகம் சுகமாக தான் இருக்குது. ஏன் நம்ம இங்கே நம்ம பாதிக்கப்படல, நம்ம சாட்சியாக நின்று பார்த்துட்ருக்கோம். அப்போ சாட்சியாக நின்று பார்க்குற வரைக்கும் சுகம்தான். சோகமும் கூட, துக்கமும் கூட, வருத்தமும் கூட, குரூரமும் கூட, கொடூரமும் கூட. அதனால தான் ஈஸ்வரன் வந்து என்னவாக இருக்காரு, சாட்சியாக இருக்கார். இந்த இந்த சூக்ஷ்மத்தை வந்து நம்ம முத நல்லா சிந்தித்து பார்க்கணும். ஸோ நல்லது கெட்டது மட்டும் பேசுறது இல்லை சாஸ்திரம், தர்ம தர்மத்தை பேசுகிறதுக்கு சாஸ்திரம் எதுக்கு, அது புராணங்கள் போதும். இதையும் தாண்டி இந்த ஏன் இவ்வளோ குறிப்பாக இந்த நான் பற்றி, இந்த நான் அப்படின்றது இங்கே பேச, சங்கர இவ்வளோ சூக்ஷமாக பேச போகிறார் இப்போ. அதனால தான் சங்கர நம்ம தொட்டிருக்கோம். என்ன இது அங்கே பக்கம், ஒரு பக்கம் வந்து எல்லாத்தையும் பெரிய அணுகுண்டு போட்டு தாக்கி அழிச்சிக்கிட்டு இருக்கான், நம்மளால் சும்மா இருக்க முடியுதே. அப்போ இந்த சும்மா இருக்கிற நிலை என்னன்னு சொன்னால் சாட்சி பாவம் தான். அப்போ சாட்சி பாவத்தில் என்ன இருக்குன்னா ஒரு சுகம் இருக்குது. அது அந்த பாருங்கள், ஒரு இடத்துல அமெரிக்காவில் கொண்டாடிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், பெரிய கொண்டாட்டம். அது பார்த்தோம் நமக்கு எப்படி இருக்குது, சரி அமெரிக்கா என்ன என்ன சிவராத்திரி கொண்டாட்டம் எங்கே நடக்குது, அங்கே என்ன ஒரு பையன் பெரிய மைய கோயம்புத்தூரில் ஈஷா மையத்தில் நடந்துட்டுருக்கு வச்சுக்கோங்களேன், எல்லாம் பார்த்துருப்பீங்க தான். இப்போ அதுதான் ரொம்ப பாப்புலர் இல்லையா, நடந்துட்டுருக்கு. பார்த்தா எல்லாம் ஆடுறாங்க பாடுறாங்க, பெரிய பேரானந்தம் சிவராத்திரி அன்னைக்கு. அந்த பேரானந்தத்தை பார்க்கும்பொழுது நமக்கு எப்படி இருக்குது, ஆனந்தமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்கு இல்லையா. சில பேர் புளிங்கி தள்ளுவான் போயின்னுவான் அது தப்புன்னுவான் அவன் கிடக்கிறான், இதெல்லாம் அது அது வந்து பாலிட்டிக்ஸ், அவங்கள பற்றி நமக்கு போயிடல. இது யாரோ ஆனந்தமாக இருக்காங்க எல்லாம், அது சிவராத்திரி ஆடிப்பா ஆடுவதும் பாடுவதும் ஆனந்தமாகி உன்னை தேடுவதும் உன்னடியார் செயல் பராபரமேன்னு சொல்லிட்டு ஆடி பாடி மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. அது யாராக இருந்தால் நமக்கு என்ன, ஆனால் அது பார்க்குறப்ப நமக்கு எப்படி இருக்குது, ஆனந்தமாக இருக்கு, இருக்கா இருக்கா. நம்மளா நம்ம ஆடலானா நமக்கு அப்படி வாய்க்கலையான்னு சொல்லி கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இங்கே அப்படி நடத்த முடியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு, அங்கே என்னடான்னு சொல்லிட்டா அங்கே 1.3 பில்லியன் பீப்புள் இருக்கிறாங்க, 5,000 தான் கேஸு, நமக்கு வந்து கொஞ்சம் தான் இருக்குது, 50,000 கேஸு, என்னடா அது விலங்குகளையே சொல்லிட்டு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது, கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த அப்படி அப்படி ஒரு அம்மா பாடுது, ஒரு ஐயா பாடுறாரு, ஒரு பாடியிருந்தார், அவர் பேர் என்ன கார்த்திக்னு, இந்த சிவகோன் பாட்டை என்னம்மா மொதல் அவர் வந்து எடுக்கிறார் பாருங்கள், என்னம்மா பாடியிருக்காரு, அதையும் அனுப்பி வைக்கிறேன் கேட்டேன், ரெண்டு அனுப்ப போகிறேன் நீங்கள். சரி இருக்கட்டும், ஆனந்தமாக இருக்குது. இந்த பக்கம் உக்ரைன் என்ன இருக்குது, ஒரு குண்டு போட்டிருக்கான், 1,000 பேர் செத்து போயிருக்காங்க, அது பார்க்குறதுக்கு சோகமாக இருக்குது. ஆனால் ரெண்டுமே நமக்கு எதை கொடுக்குது, சுகத்தை தான் கொடுக்குது. அப்படி சுகமாக அதை பார்த்துட்ருக்க மாட்டோம். அப்போ ஏதோ ஒரு புள்ளியில் நாம் என்னவாக இருக்கோம், சாட்சியாக இருந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்றது ஒரு பேருண்மை. இதெல்லாம் உண்மைகள் தான், இதெல்லாம் வந்து என்ன என்ன லௌகீக உண்மைகள், என்ன யதார்த்த உண்மைகள், நடைமுறை உண்மைகள். அதனால தான் நம்ம சொன்னோம்ல பாரமார்த்திகம் வியாபகாரிக்கம்னு சொல்லிட்டு, உடனே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும், இது என்ன உண்மை, வியாபகாரிக்க உண்மைகள். ஆனால் பாரமார்த்திக உண்மை என்னன்னு சொன்னால், ரெண்டுலேயும் நாம் எதை அடையிறோம் அப்படின்னு கேட்டால், சுகத்தை தான் அடைகின்றோம், ஏனென்றால் நாம் சாட்சி அப்படின்னு. கோகம்னு கேட்டார் இல்லையா, நான் யாருன்னு சொல்லிட்டு, இப்போ ஏற்பட்ட பதிலாக தான் அவர் கொடுக்க போகிறார். அப்புறம் நம்ம இப்பயே சிந்திச்சிட்டோம் நம்ம, ஏன்னா நம்ம தான் பின்னால் திருப்பி பார்த்துருமே, இல்லாட்டி இன்னும் ஒரு 10 ஸ்லோகம் அந்த ஆண்டு போகணும். நான் யார் அப்படின்றது வந்து சங்கரர் இன்னும் விரிவாக நம்ம சொன்னது கொஞ்சம் நம்ம மொழியில் சிந்திச்சு, நவீன மொழியில் சிந்திச்சு பார்க்குறோம் நாம், வித் கிவன் என்ன சூழல், என்ன இங்கே என்ன சூழல் சூழ்நிலைகள் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை வச்சு நம்ம நாம் என்ன இங்கே நடந்துகிட்ருக்கோ அதை வச்சு நம்ம சிந்திச்சு பார்க்குறோம். இப்படியும் சிந்திக்க வேணும்னு சொல்கிறேன், இல்லாட்டி இந்த சப்ஜெக்ட் மட்டரே வழங்காது நமக்கு. அப்புறம் என்ன சாட்சி சாட்சி யாரோ சாட்சியாக இருக்காங்கன்னு நினச்சிட்ருப்போம் நம்ம. நம்மளும் அப்படி தான் இருந்துகிட்ருக்குன்ற ஒரு பிரச்சனை நமக்கு வரணுமே. அப்போ தானே வந்து இந்த 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 இது பேசக்கூடிய இந்த ஆத்ம தத்துவம் உண்மைன்னு நமக்கு புரியும். நமக்கு புரியாமல் போயிருமே. ஆக ஆக நான் யார் அப்படின்னு சொன்னால், அப்புறம் சொல்கிறாரு இவ்வளோ சொல்லியும் இப்போ சொன்னோம், இவ்வளோ சொல்லியும் என்ன தோணுது? ஆமாம் இருக்குன்னு தான் தோணுது அப்படின்னா அப்போ தோணட்டும். நான் யார் அப்படின்னு சொன்னால் ஏத்தர் விலட்சண கஷ்டத்து, நான் யாரோ இன்னும் கண்டுபிடிக்கல ஆக்சுவலி. ஏன் நான் சுக்கியாகவும் இருக்கேன் துக்கியாகவும் இருக்கேன், நான் வந்து என்ன அபிமானியாக இருக்கேன் அபிமானி அற்று இருக்கிறேன், நான் அப்பாவாக இருக்கேன் மகனாகவும் இருக்கேன், என்னென்னவோ நான் இருந்துகிட்ருக்கேன், நான் என்ன அப்படின்றத இன்னும் தீர்வேன் அப்புறம் பார்ப்போம். சக அயம் விசாரகம் இப்படித்தான் வந்து இப்போ நான் என்ற விசாரமே இப்படித்தான் வந்து இப்படிப்பட்டதொரு விசாரம்தான் இது, இப்படித்தான் விசாரம் செய்ய வேண்டும் சொல்கிறார். இது முதல் கேள்வி, நான் யார் அப்படின்ற கேள்விக்கு பதில். ஆச்சா 13வது ஸ்லோகம். அடுத்து 14வது ஸ்லோகத்தில் நாலு கேள்வி இல்லை, அந்த கேள்வி பதில் நினைப்பு வச்சுக்கோங்க. நாலு கேள்வி இல்லையா, நாலு கேள்வி வந்து என்ன முதல் வந்து நான் யார் அப்படின்ற அந்த கேள்வி. அடுத்து என்ன, அடுத்து ரெண்டாவது கேள்வி என்ன, இந்த உலகம் என்ன, உலகம்னா என்ன, கஹ ஜகத், ஜகத்னா என்னன்னு கேள்விக்கு 14வது ஸ்லோகத்தை பதில் சொல்கிறார். ஸ்லோகம் வந்து இப்படி சொல்ல முடிபோது, அஜான பிரபவம் அஜான பிரபவம் சர்வம் ஞானேன பிரவிலீயதே சங்கல்போ விவித கர்த்தா விசார சோய மீத்ருசக. அஜான பிரபவம் சர்வம்ன்ற ரெண்டாவது கேள்வி, உலகம் எதிலிருந்து தோன்றியது அப்படின்னு சொன்னால், நம்ம எப்பொழுதுமே வந்து நமக்கு ஓப்பான ஒரு பெரிய உதாரணம் என்ன, மண் பானை தான் இல்லை, பானை களிமண்லேருந்து உலகம் தோன்றியது போல். இது இது இதோட மெட்டீரியல் காஸ் என்னன்னு சொன்னால், இந்த மெட்டீரியல் காஸ் வந்து சில பேர் இந்த உலகம் எப்படி தோன்றியதுன்னு சொன்னால் என்ன நம்ம என்ன சொல்லுவாங்க, அணுன்னு சொல்லுவாங்க. அணுவாதிகள் கேள்விப்பட்டிருக்கேன், நம்மள சம்பிரதாய தத்துவவாதிகள் நிறைய தத்துவவாதிகள் உலகம்னு ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க, மதவாதிகள் கடவுள் படைச்சாருன்னு சொல்லுவாங்க, அது மதவாதிகள். நம்ம தத்துவவாதிகளுக்கு வருவோம். தத்துவவாதிகள் வந்து இந்த என்ன நமக்குள்ள இந்த ஆறு தத்துவங்கள் பேசியிருக்கோம் இல்லையா, அந்த ஆறு தத்துவம். அதனால தான் பாருங்கள் இந்த சப்ஜெக்டை ஒரு ஏற்கனவே ஒரு வேதாந்த ஸ்டூடெண்ட் தான் இந்த சப்ஜெக்டை கேட்க முடியும். ஆனால் நமக்கு என்னென்ன தத்துவங்கள் இருக்குதுன்னு சொன்னால், நமக்கு வந்து என்ன தர்க்கம் இருக்குது, நியாயம் இருக்குது, சாங்கியம்லாம் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல. அப்புறம் யோகம் இருக்குது, அப்புறம் என்ன உத்தர மீமாம்சம் பூர்வ மீமாம்சமாக இருக்குது, இதெல்லாம் நம்ம இதெல்லாத்தையும் நம்ம வந்து ஆக்சுவலி நம்மளுடைய சிலபஸில் இதெல்லாம் முடித்த விஷயம். ஸோ இதெல்லாம் நான் பேசும்பொழுது நமக்கு முன்னே மனசுக்கு வந்துடணும், அறிவுக்கு வந்துடணும் முன்னால். அப்போ தான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே நம்ம போய் சிந்திக்க முடியும். ஸோ இந்த வித் த கிவன் இன்ஃபர்மேஷன் தென் யூ கோ டு லிசன் டு தி சாஸ்திரா. ஏன்னா சங்கர நம்ம ரொம்ப தூரம் தாண்டி வந்துட்டுமே நம்ம இல்லை. அதனால் மற்ற தத்துவவாதிகள் இப்போ அணுவாதம் இருக்கு இல்லையா, இதுவெல்லாம் அணுவிலிருந்து பிறந்தது. அணு சொல்கிறோம்ல, என்ன சொல்கிறோம்ல ஏட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அணுவாதம்னு சொல்கிறோம் இல்லையா, அதிலிருந்து பிறந்ததுன்னு சொல்கிறது தான் நியாயவாதிகள் தர்க்கவாதிகள் சொல்கிறது, அது லௌகீகவாதிகள், பௌதிகவாதிகள், விஞ்ஞானவாதிகள் இருக்காங்களா, இவங்க வந்து அணுவிலிருந்து பிறந்தது. அதை பற்றி பிறகு நம்ம விசாரம் பண்ணுவோம் அது எப்படின்னு சொல்லிட்டு. இது அடுத்து திருப்பி இந்த கேள்வி திருப்பியும் கேட்க வர்றாரு. இது இப்போ நம்ம வந்து எப்படி விசாரணை பண்ணணும்னு தான் பேசுகிறோம், எப்படி விசாரணை பண்ணுறதுன்னு பேசுகிறோம். உண்மையான விசாரம் அப்புறம் பண்ண போகிறாரு. ஆனால் இடையில நம்ம என்ன செய்கிறோம், இடையில இந்த போதான் நமக்கு வந்து கொஞ்சம் தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் அதை அப்படி தொட்டு பார்த்துட்டு, ஜஸ்ட் லுக் அட் தி ஐஸ்பர்க், பின்னால் கீழே ஐஸ் ரொம்ப புதுசாக இருக்குது. இதை வந்து ரொம்ப ஆழமாக சங்கர் விசாரம் அடுத்தடுத்த சுலோகங்களை பண்ண போகிறாரு. இப்போதைக்கு ஒன் வேர்ட் ஆன்சர் மட்டும் பார்த்துட்டே போவோம் நம்ம. ஆக சரி, இது உலகம்னா என்ன அப்படி சொன்னால், சில பேர் வந்து இது வந்து அணுவிலிருந்து படைக்கப்பட்டுச்சின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்னும் சிலருந்து சாங்கிய மதம் வந்து பிரகிருதி மெட்ட அதுலேருந்து படைக்கப்பட்டுச்சு அதான் உலகம்னு. அப்புறம் சில பேர் வந்து சில உண்மையான தத்துவவாதிகள் இருக்காங்களா, அவங்க எப்படியோ வந்துச்சு வந்து ஏன் அதை போய் கேட்டுக்கிட்டுன்னு அப்படி சொல்கிறாங்க. எப்படி வந்துருச்சுப்பா, எப்படி வந்துச்சுன்னு தெரியல, அது எப்படியோ வந்துச்சு வந்துட்டு போட்டுமே அப்படிங்க, என்ன வாட்ஸ் ஏ ப்ராப்ளம். இவங்களாம் சிந்தனை வாதிக்கல, இவங்களாம் அவங்ககிட்டே நம்ம போகக்கூடாது. எப்படியோ இருக்காங்க இல்லையா சில பேர் அப்படி. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அங்கே நம்ம சொல்கிறோம், நம்ம வேதாந்திகள் என்ன சொல்கிறோம் அல்லது அத்வைதி என்ன சொல்கிறான்னு சொன்னால், முதல் அஞ்ஞான பிரபவம் சர்வம் சொல்கிறார். இது அஞ்ஞானத்தில் வந்ததுன்னு சொல்கிறார். இது இந்த உலகம் அறியாமையிலிருந்து பிறந்தது இந்த உலகம்ன்றார். அப்பா எடுத்து எடுப்பிலேயே ஆரம்பிக்கிறார். என்ன அறியாமை? உண்மையை பற்றி அறியாமை. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? பாம்பு கயிறு தான். பாம்பு எப்படி தோன்றியது? அறியாமையில் தோன்றுது. இருக்கிறது என்ன? கயிறு தான் இருக்கு, ஆனால் பாம்பு தெரியுது. இதோட நல்ல எக்ஸாம்பிள் நமக்கு கிடைக்குமா? இல்லை, பாம்பை விட்டால் நமக்கு வேதாந்த அத்வைத்தத்தில் வழியே கிடையாது. அதனால தான் பாம்பை வழிபட்டு வழிபடுறோம். இப்போ தெரியுதா ஏன் பாம்பை வழிபடுறோன்னு சொல்லிட்டு வச்சு நம்ம என்ன குத்து வச்சு கும்பிட்றோம்? அதை பிரதிஷ்டை பண்ணி நீங்கள் வந்து எதுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால், எங்கள் கும்பகோணத்துக்கு அங்கே நாகேஸ்வரம்னு சொல்லிட்டு ஒரு கோயில், அங்கே வந்து அங்கே பார்த்தா நாக பிரதிஷ்டை ஒன்று ரெண்டு இல்லை 1000 மணி இருப்பாங்க. யாருக்கெல்லாம் நாகதோஷம் இருக்கோ நாங்களாம் 4 பேர் கூட்டி போய் வந்துட்டு வந்தோம் அந்த காலத்தில். நமக்கு வேலை இல்லை இல்லை, அதனால் அங்கே அந்த அங்கே இப்போ அப்போ நாகம், அதாவது ஏன் நான் இப்போ தான் எனக்கு தெரியுது ஏன் நாகத்தை நம்ம கும்பிட்றோன்னு சொல்லிட்டு. இஃப் நாட் ஃபார் பாம்பு இல்லாட்டி நமக்கு அத்வைதமே சித்திக்காது. அவ்வளோ முக்கியம் பாம்பு அத்வைதத்தில். அத்வைதம் சித்திக்கிறதுக்கு நமக்கு பாம்பு தேவை. ஏன்னு சொன்னால் பாம்பு எக்ஸாம்பிள் தான், பாம்பு உதாரணம் தான் எதை பண்ணுது, என்ன இது என்னன்னு சொல்லுது, அஞ்ஞானம் சொல்லுது. இந்த படைப்புக்கு என்ன கேட்குறாரு, இந்த ஜகத்துக்கு எது காரணம்? அஞ்ஞானம் காரணம்ன்ற இவ்வளோ தைரியம் வேணும். வேறு யாரும் சொல்லுவாங்களா? அறியாமையே தான் காரணம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜகத்தே கிடையாது, இப்போ அது மித்தியா மாயன்னு சொல்ல போகிறார். இப்போ தெரியுதா சப்ஜெக்ட் எங்கே பிடிக்கிறாரு சங்கரர்னு? சங்கரர் எங்கே போ மா அதான் அவருக்கு நம்ம அதான் எல்லாம் மாயாவதின்னு திட்டுறான். ஏன்னா மாயா கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு சங்கரர். எதை ஆனால் மாயை பிடிச்சிக்கிட்டு எதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு? பாம்பை பிடிச்சிக்கிட்டு எதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு? கயிறை பற்றி பேசிகிட்டு இருக்கார். அதனால் அவர் மாயாவாதி அல்ல, அவர் பிரம்மவாதி. மாயை வைத்து பிரம்மத்தை விளங்குகின்றார். பிரம்மத்தை வைத்து மாயை விளக்கவில்லை அவர். அறிவு கெட்டவனுங்க மாயாவாதி என்றானுங்க. இவங்க தான் மாயாவாதி நம்ம பண்ணிகிட்ருக்காங்க. ரைட், இருக்கட்டும். ஆக நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், நமக்கு வந்து இந்த உலகம் எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டால், அதுவும் பாம்பு மட்டும் பளிச்சுன்னு அது தெரியுது. அப்படி ஷைனிங் ஸ்னேக் இல்லை, அது நம்ம பார்க்குற பாம்பு எப்படி இருக்குது? அப்படியே மின்னுது இல்லை, இல்லை நான் பார்த்த உடனே அப்படியே மின்னுது பாம்பு. எப்பயும் பாம்பு மின்னும், அதுக்கிட்ட ஒரு ஒளி இருக்குது இல்லையா, மின்னும் பாம்பு. அப்படியே மின்னுது இந்த பாம்பு. அது என்ன சொல்கிறாரு, அது 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 வந்து மாயின்றார். எதை வந்து இங்கே வந்து எது அஜ்ஞானம் சொன்னால், எப்படி இந்த அறியாமனுக்கு பிறந்திருக்குன்னா மாயினால் பிறந்திருக்கேன். அந்த மாயை யார்கிட்ட இருக்குன்னா அப்புறம் சொல்ல போகிறார். அடுத்த கேள்வி, இந்த படைப்புக்கு யார் காரணம்? ஈஸ்வரன் சொல்கிறோம் இல்லையா, ஈஸ்வரன் அப்படி டீல் பண்ணுறோம். பண்ணுவோம் நம்ம அஜ்ஞான விளக்கம் என்னான்னு கேட்டால், அது அதனால் ரொம்ப சௌகரியமான ஒரு ஆன்சர் வச்சுருக்கோம் நம்ம. என்ன மாயை அனிர்வச்சி நீயம்னா விளக்க முடியாதுப்பா. நீ ரொம்ப கெட்டிக்காரவங்களா நீங்கள். இந்த அத்வைதிகள் இருக்கானுங்கள, ஒன்று விளக்குன்னா ஒழுங்காக விளக்கி சொல்லணும். டக்குன்னு மாயின்னு வந்தோடனே அனிர்வச்சி நீயம்னு சொல்லிவிட்டு அது வேறு வேறு வச்சுருக்கீங்க, விளக்க முடியாதுப்பா இன்னும் சொல்லிட்டு. அப்போ அப்படி அப்படி அவங்களை கேட்கும் பொழுது, மாயினா என்னான்னு கேட்கும் பொழுது, இப்போ ஒரு ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் சங்கரர் கேட்குறார். ஒரு அறிவாளி, ஒரு அறிவுள்ளவன் தனக்கு எப்படி நோய் வந்துச்சுன்னு கே சொல்லுவானா, இல்லை நோயை போக்க பாடுபடுவானா? நோய் எப்படி எப்படிப்பா அதான் கேட்குறேன். நம்ம கேட்குறோம்ல, வைரஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னு? சைனாவில் தான் வந்துச்சுன்னு. இல்லை இல்லை, அமெரிக்காவில் பண்ணாங்க அப்படின்ட்டு. இப்போ அந்த பேச்சு இருக்கா? இல்லை இல்லை, நம்ம ப்ராக்டிக்கலாக பேசுவோமே. இப்போ அந்த பேச்சு இருக்கா? சைனாவிலேருந்து வந்துச்சா, கோஹோல் வந்துச்சா, குஹூன்னு வந்துச்சா? அந்த பேச்சே இல்லை. எப்படி போக்குறதுன்னு பார்த்துன்னு போய்கிட்டுருக்கோம்ல. அது போல் மாயை எப்படி வந்துச்சு, ஏதா வந்துச்சு, எங்கிருந்து வந்துச்சு, இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து தேவையில்லாத குவஸ்டின்னு ஒரு அறிவாளி இதை கேட்க மாட்டான். அறிவாளி எப்படி போக்குறதுன்னு தான் பார்ப்பான்றாரு. பாருங்க, வாட் இன் இன்டெலிஜென்ஸ். வேறு யார் இந்த 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 பதில் கொடுக்க முடியும்? ஒரு நோயே வந்துருச்சு, கேன்சர் வந்துச்சு. அன்றைக்கூட என் நண்பரோட சொன்னார், கேன்சர் வந்துருச்சு. எப்படி வந்துச்சு? உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது இருக்கா? உங்கள் என்ன உங்கள் அம்மா பக்கம் அப்பா அம்மா சைடா அப்பா சைடா? ஐ திங்க் இட் இஸ் ஜெனட்டிக்கல் டினோ அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு. சார் டாக்டர், எங்கள் அம்மாவுக்கும் கேன்சர் கிடையாது. கொஞ்சம் டாக்டர்லாம் சிரிக்கிறாங்க, நான் கொஞ்சம் குறைச்சி சொல்லலை, உண்மையே பேசுகிறேன், கொஞ்சம் காலம் கேளுங்க. எங்கள் அம்மாவுக்கும் கேன்சர் கிடையாது, எங்கள் அப்பாவுக்கும் கிடையாது. இல்லை உங்கள் தாத்தா கொள்ளு தாத்தாவுக்கு? தொள்ளு தாத்தா எனக்கு கிடையாது, கிடையாது. எங்கேருந்து வந்து கேன்சர் எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார். இது உங்களால் போக்க முடியுமா? முடியாதா? ஆ ஓகே, ஒரு கீமோக்கு போகிறோம். இப்போ வந்து அப்படிலாம் இப்போ வந்து என்னாச்சு, ரெண்டு கீமோ கொடுத்து ரெண்டு எல்லாம் ஓகே, இப்போ நல்லா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டார் டாக்டரு. அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அப்போ ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் என்ன செய்வாங்க, எங்கேருந்து கேன்சர் வந்துச்சுன்னு பார்ப்பீங்களா? இங்கே பார்க்க உங்களுக்கு பெரிய நோய், பெருநோய் வேறு, அதை தீர்க்க வந்து நீங்கள் பாடுபடுவீங்களா? எங்கேருந்து வந்துச்சுன்னு வந்து உட்காந்து கேட்டுட்டு கேள்வி கேட்டுட்ருப்பீங்களா? தீர்க்க தான் பாடுபடுவோம்ல. தென் யூ கால் அ வாட், அ திங்கிங் பர்சன், ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன், ஒரு இன்டெலிஜென்ட் லீவிங் இல்லையா? அதுபோல் மாயை எங்கேருந்து வந்துச்சு, எப்படியா வந்துச்சுன்னெலாம் கேட்காதீங்க. ஆனால் இருக்கிறது மட்டும் நல்லா தெரியுது, அது பெரிய நோய், ஒரு நோய் மாதிரி. அதை தீர்க்கிறதுக்கு வழி இருக்குல்ல, வழி இருக்குது. அப்போ அஜ்ஞானம், அஜ்ஞானம் வந்து போகணும்னா என்ன பண்ணணும்? ஞானேன பிரவிலீயத்தே சொல்கிறார். ஞானேன ஞானத்தால் அதை நீக்கி விடலாம். அப்பாடா ரொம்ப ஆற்றுப்படு, இது பேர் தான் ஆற்றுப்படுத்துதல். ஆற்றுப்படுத்துதல் தான் என்ன? எப்படின்னா பத்தாவது ஆள் இருக்கானா? இருக்கான்ப்பா. ஐயோ கையோ கையோ முறையோன்னு கத்திட்டு இருக்கோம், பத்தாவது ஆள் வந்து ஆத்தோடு போயிட்டான், ஆத்தோடு போயிட்டான்னு. அங்கே வந்த வழிபோக்கன்னு சொல்கிறாரு, இருக்காருப்பா. அப்படி சொல்கிறேன், எங்கே இருக்காருன்னு முதல் இருக்கார் அப்படின்னு நமக்கு என்ன ஆயிடும், இது பேர் ஆற்றுப்படுத்துதல்னு பேர். நமக்கு எப்படி ஆற்றாமையில் இருக்கும், எப்போ எப்பயுமே நம்ம வந்து ஒரு ஆற்றாமையில் ஒரு 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 போதாமையிலேருந்துன்னு சொன்னால் உண்மை கண்ணுக்கு தெரியவே தெரியாது, பக்கத்தில் இருந்தால் கண்ணுக்கு தெரியாது. நம்ம தான் பார்த்துருக்குமே, எங்கள் கண்ணாடி எங்கே எடுத்து வச்சோம், யார் எடுத்து வீட்டில் ஒன்று வச்சிருக்கு பார்த்தா தலைக்கு மேலே வச்சுருப்பார் கண்ணாடியை, பார்த்துருக்கீங்களா? இல்லை 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 இல்லை, இந்த கதை தான் நம்ம கதை, அந்த கதை தான் சங்கர் இங்கே செய்கிறார். என்ன சொல்கிறாரு, ஆட்டுப்படுது முடியும், எதுனா முடியும், ஞானமேவ ஞானத்தால் வந்து நிச்சயமாக இது வந்து கண்டடையலாம். அதனால் மாயை வந்து ரொம்ப, அம்பட்டும் குப்பையை கலர்னா என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது, அது மட்டும்தான் அங்கே இருக்குது. அதனால் மாயை கலராத, என்னான்னு கேட்காத, அது விசாரத்தால் வந்து என்ன என்ன ஞானத்தினால்னா விசாரத்தினால் அது நீக்கப்படும், நீக்கப்படும். அதாவது கயிறு தெரியுன்னா என்ன பண்ணணும், பாம்பை விரட்டணும், விரட்டணுமா? பாம்பு இல்லை, எப்படி விரட்டுறது? அப்போ இங்கே பாம்பை விரட்ட வேண்டியதில்லை, மாயை போக்க வேண்டியதில்லை, உண்மை உண்மையாக பார்க்க வேண்டியிருக்கு நாம். அப்போ அறிவால் இது வரைக்கும் என்ன தெரிஞ்சு, பாம்பு கண்ணுக்கு தெரிஞ்சு, பாம்பை விரட்டி நம்ம போக்க முடியாது. அது என்னான்னு சொன்னால் அது கயிறுன்னு, அது வந்து என்னான்னு பார்க்கணும், கயிறுன்னு பார்த்துட்டா பாம்பு போயிடும் இல்லையா? அதனால் மனதில் உள்ள போதாமை தான் நீக்க முடியுமே தவிர, அறிவியல் உள்ள இயலாமை தான் நீக்கிறது தான் வந்து ஞானமே தவிர, ஒன்றை செயலால் பண்ணுறது கிடையாது. பாம்பு அங்கே ஓட்டுறது கிடையாது. இப்போ பாம்பு போகணும்னு என்ன செய்யணும், ஒரு கம்பு எடுத்து பாம்பு அடிக்கணுமா என்ன, இல்லை விரட்டணுமா? கயிறை பார்க்கணும், அது எதனால் நடக்கிறது, அறிவால் நடக்கக்கூடியது. ஆக அதனால் நமக்கு அறிவை கொடுக்கும் கருவிகள் வந்து இங்கே தட்டுப்படாமல் இருப்பது தான் நம்முடைய அஞ்ஞானம்னா என்னென்னா, அறிவு கொடுக்கும் கருவி அது நமக்கு தட்டுப்படாமல் இருக்குது. அறிவு கொடுக்குற கருவி நமக்கு புரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, ஏன் அப்போ அறிவு கொடுக்கும் கருவியை நான் பார்க்குறேன் பாம்பு தெரியுது, நான் பார்க்குறேன் பாம்பு தெரியுது. அப்போ அறிவு கொடுக்கும் கயிறை நான் கருவியை நான் பாவிக்கலை, அறிவை அதனால தான் சாஸ்திரம் என்ன சொல்லிடுது, அந்த அறிவை கொடுக்கும் கருவி இருக்குல்ல, த மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் இருக்கு இல்லையா, அந்த கருவி இல்லையா, அது உங்ககிட்ட இல்லை. இட்ஸ் நைதர் யோர் ஐஸ் நோ ஐயர்ஸ், உங்களோட பஞ்ச இந்திரங்களும் கிடையாது, மனசும் கிடையாது. பேர் பெரிய அறிவாளி, பேர் அறிஞன், பேர் அறிவாளின்னு சொல்லிக்கிறிய, நீயும் கிடையாது. அது அறிவு கொடுக்கும் கயிறு வந்து கருவி என்ன அப்படின்னு கேட்டால், அதுதான் உபநிஷத்தை வழியே இருக்குது, அதுதான் ஞானமாக வழியே இருக்குது, அதை நீ ரிஃபர் பண்ணால் இதை அறிஞ்சிடலான்னு சொல்கிறார். அதனால் எப்படி ஏதான் ஏதுன்னு சொல்கிறது நம்ம பிறகு பார்ப்போம். அந்த அந்த விசாரம் எப்படி பண்ணணும் மட்டும் சொல்லிகிட்டே வரா இருப்பேன். ஓகே, அந்த பாயிண்ட்டை மட்டும் தெளிவாக நம்ம மனசில் வாங்கி உள்ள வச்சுக்கோம். அதனால் இப்படி இந்த அப்போ இந்த என்ன உலகத்துக்கு காரணம் என்ன? இது பாருங்கள், பல மாதிரியே சொல்லுவாங்க. இங்கே உலகத்துக்கு காரணம் வந்து ஈஸ்வரன் சொல்லுவாங்க சில பேர், இல்லை ஈஸ்வரன் நம்மளும் சொல்லுவோம், ஈஸ்வரன் சொல்லுவோம். ஆனால் உண்மையான காரணம் என்னன்னு சொன்னால் அஞ்ஞானம்னு சொல்கிறார், அறியாமைன்னு சொல்கிறார். அதான் உலகத்துக்கு காரணம், உலகம் அது ஜெகத் விசாரம். சரியா? அடுத்து மூன்றாவது கேள்வி, அஸ்ய கர்த்தா கஹ. அந்த மூன்றாவது கேள்வி ரெண்டாவது சொல்வார் பாருங்கள், அஜ்ஞான பிரபவம் சர்வம் ஞானேன பிரலியது. அஜ்ஞானம் இந்த உலகுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த எப்படி இந்த உலகம் படைக்கப்பட்டதுன்னா அஜ்ஞானத்தால் படைக்கப்பட்டது. அதை ஞானத்தால் நாம் அதை நீக்கிவிடலாம் சொல்லி. சரி, இந்த அடுத்து இந்த இதை படைத்தவர் யார்? உலகம் வந்து படைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்கல்ல, உடனே நம்ம ஈஸ்வரன் சொல்லணும் இல்லையா? இங்கே சங்கர் சொல்கிறாரு, அஸ்ய கர்த்தா கஹ அப்படின்னு கேள்விக்கு பதில் சொல்கிறாரு, சங்கல்போ விவித கர்த்தான்னு சொல்கிறார். சங்கல்ப விகல்பந்தான் கர்த்தா. நம்ம என்ன சொல், கர்த்தா வந்து ஈஸ்வரன் சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஈஸ்வரன்னா எங்கேயோ ஈஸ்வரன் இருக்கார், அவரை இது படைச்சுட்டார் உலகத்தை. ஏன் படித்தார், எதுக்கு படித்தான்னு கேள்வியெலாம் வரும். ஏன் அவருக்கு வேலை இல்லையா? படித்து நம்ம நம்ம படித்து நம்மளை கஷ்டப்பட்டு நம்ம கஷ்டப்படுறது வந்து பார்த்து இப்போ இசிய சடிஸ்ட் இந்த மாதிரி கேள்வியெலாம் வந்து யார், இந்த என்ன நாத்திகவாதிகள் கேட்பாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்களே அவங்க கேட்பாங்க, ஏன் கடவுள் படித்தாருன்னு சொல்லிவிட்டு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் சங்கரர், அதான் சங்கரர் வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய என்ன தர்க்கவாதி சங்கரர். தர்க்கங்களே நியாயங்களும் நியாயங்களை மட்டுமே வச்சு அத்தனை கட்டமைக்கிறார். அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாரு, சொல்கிறாரு உன்னுடைய சங்கல்ப விகல்பங்கள் தான் கர்த்தான்னு சொல்கிறார். உங்கள் உலகம்ன்றது என்ன இது? உலகம் வெளியே பெரிய உலகம் இருக்கலாம், அது இருக்கட்டும், அதுக்கு பதில் இருக்குது. இப்போ உங்கள் உலகம் என்பது என்ன? நீங்கள் படைச்சது. ஏன் இவரை பார்த்தா பிடிக்கல? உங்களுடைய துவேஷம். ஏன் உங்களை பார்த்தா பிடிக்குது? உங்களுடைய ராகம், விருப்பம். அப்போ விருப்பு போட்டு பொறுத்து தான் இந்த உலகமே நமக்கு முன்னால் படைக்கப்பட்டிருக்கு. அப்போ யார் படைக்கிறது உலகத்தை? நீங்கள் படைச்சிக்கிறீங்க உங்கள் உலகத்தை. நல்லா சும்மா இந்த வீட்டையே எடுத்துக்கோங்க, உங்கள் வீட்டை எடுத்துக்கோங்களேன், இவங்கள உங்களவர்கள் பக்கத்து வீடு யாரோ, இந்த இனம் நம்ம இனம் மாற்று இனம் யாரோ, இதை படைக்கிறது யார்? நம்ம தான் படைக்கிறோம். அப்போ எது உலகத்தை படைக்கின்றதுனா நம்முடைய ராகதூஷங்கள். ராகதூஷம் மட்டும் சொல்ல அவர் சங்கல்பம்னு சொல்கிறார். சங்கல்பம்னு சொன்னால் என்ன? தீர்மானங்கள். அன்றைக்கோட சங்கல்பத்துக்கு தொடர்ச்சியாக அந்த இதை பற்றி பேசிகிட்ருக்கோம் நாம். இதில் அந்த 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 சப்ஜெக்ட் தான் வருது பார்த்திங்களா. சங்கல்பம், சங்கல்பம்னு சொன்னால் இது நம்மளை வந்து கட்டுது அப்படின்னு சொன்னால், அன்றைக்கோட வைராகியம் இல்லாமைக்கு காரணம் சங்கல்பம்னு பார்த்தோம். ஆசையில் காரணம் இல்லை, ஆசையில் வரும் போகும். ஆனால் சங்கல்பம் என்ன ஆகும்? அதை பிடிச்சி இழுத்து வச்சு என்னுடைய சொல்லி சொந்த கொண்டாடும். ஆனால் சங்கல்பம் வேணான்னு பார்த்தோம், என்ன வைராகியம் வர்றதுக்கு நினைப்பிச்சிருக்கீங்களான்னு தெரில. இதெல்லாம் நம்ம சிந்தித்தோம். அதே மாதிரி இங்கேயும் சொல்கிறாரு, சூழ்நிலை நம்மை உருவாக்குகிறது, பிறகு நாம் ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்றோம். நல்லா பாருங்களேன், சிந்திக்கணும். அதெல்லாம் ஒன்று ஒன்றா சிந்திக்கணும். சூழ்நிலை இப்போ எப்படி நம்ம உருவானோம்? ஒரு சூழ்நிலை நம்ம உருவாகிருக்கோம். என்ன சூழ்நிலை? அப்பா அம்மா இருந்தாங்க, நாலு குழந்தைங்க, அந்த சூழ்நிலையை நாம் உருவாகிருக்கோம். அப்போ எது நம்மளை உருவாக்குது? அவன் அப்பா அம்மாவோட சூழ்நிலை, அல்லது குடும்பச்சூழல், அல்லது இந்த நாட்டுச்சூழல். எப்படி வந்து இப்போ அவங்க வந்து அந்த சண்டையில் மாட்டிகிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க, அங்குள்ள சூழல். சூழல் என்ன பண்ணுது? உங்களை உருவாக்குது. சரியா? ரைட். அப்புறம் நம்ம சூழ்நிலை உருவாக்குகின்றோம். எப்படி உருவாக்குறோம் அப்படி சொன்னால், இந்த உலகம் வீடு யார் காரணம் சொன்னால், எல்லாமே நம்ம தான் காரணம். நான் வாழ்க்கை நான் யார் கையில் இருக்குன்னா, நம்ம கையில் தான் இருக்குது இந்த வாழ்க்கை. நம்ம என்ன முடிவு பண்ணுறோமோ அதை செய்கிறோம். நல்லா பாருங்கள், நம்ம வாழ்க்கை இன்றைக்கி இது வரைக்கும் இப்படி இருக்குமே யார் காரணம்? ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம எடுக்கின்ற முடிவுகள் காரணம். இந்த முடிவுகள் பேருக்கு என்ன? தீர்மானங்கள். இந்த தீர்மானங்கள் பேர் என்ன? சங்கல்பங்கள். சங்கல்பம் என்றால் என்ன? சங்கல்பம் என்றால் என்ன? உறுதியான தொடர் எண்ணங்கள்னு சொல்லலாம். தொடர்ச்சியான உறுதியான தொடர்ச்சியான எண்ணங்கள் சங்கல்பங்கள் இல்லையா? இதுதான் இது நம்ம பண்ணணும், இப்படி ஆகணும் அப்படின்னு நீங்கள் தான் நம்ம தான் முடிவு பண்ணுறோம். இந்த வீடு இப்படி இருக்கணும், இந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்கணும், என்னென்னா எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி நான் தான் முடிவு பண்ணுறேன். அப்போ ஒட்டுமொத்த இந்த சிருஷ்டிக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். ஆக அதான் சொல்கிறார், இங்கே இந்த உலகத்துக்கு கர்த்தா யார் அப்படின்னு கேட்டால் நான் தான் கர்த்தா. யூ பெட்டர் டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னும் வி கனாட் ஜஸ்ட் ரினவுன்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்பு துறப்பு இதெல்லாம் நான் காரணம் இல்லை, யாரோ என்னால் பண்ணுறாங்கன்னா எவ்ரி இர்ரெஸ்பான்சிபிள்னு பேர். அதனால தான் அத்வைதம் அப்படின்னு சொல்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஒரு என்ன நடைமுறைவாதம்னு சொல்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச்சிங்க. யாரோ ஈஸ்வரன் படைச்சிட்டாரு நம்மளை கஷ்டப்படுத்துகிறாருன்னு சொன்னால் நம்ம தென் வி ஆர் கோயிங் டு ப்ளேம் ஹிம். ஸோ இட் மேக்ஸ் யூ வெரி ரெஸ்பான்சிபிள், இட் மேக்ஸ் யூ டு ஷோல்டர் ஆல் தி ரெஸ்பான்சிபிள் அப்பான் யுவர் ஷோல்டர்ஸ். இன்னும் நம்முடைய பொறுப்பை நாம் சுமக்க ஒரு வழி சொல்லுது இங்கே. அதனால் நமக்கு நடக்கின்ற அத்தனை காரியங்களுக்கும் அத்தனை சூழல்களுக்கும் அத்தனை நன்மை தீமைகளுக்கும் நாம் பொறுப்பேற்றாக வேண்டும். யாரோ பொறுப்பு எங்கேயோடு தான் நடத்துகிறான் அப்படின்னு சொல்கிறதுலாம் இருக்கிறது இல்லையா, அதெல்லாம் தப்பிக்கிற வழி தான், இட்ஸ் எஸ்கேபிசம். அதனால் இங்கே ரொம்ப தெளிவாக என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், உலகத்தை படைத்தவர் யார்? நம்முடைய தீர்மானங்கள். அது சரி, எங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் நம்ம படைக்கிறதெல்லாம் சரி தான், ஆனால் சுற்றி நடக்கிறதெல்லாம் சொல்கிறார் விவித கல்பக கர்த்தா. இந்த உலகம் இப்படிப்பட்ட விதவிதமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அது வந்து இந்த சின்ன உலகம் இருக்குல்ல, என்னுடைய உலகம் இருக்குல்ல, அது நான் கர்த்தா. ஆனால் அது ஒட்டுமொத்த உலகம் இருக்கு இல்லையா, அது என்ன சமஷ்டி சங்கல்பம்னு சொல்கிறார் அப்படின்னு மொத்தம் தெரிஞ்சுக்குவோம். அதனுடைய விசாரம்லாம் பிறகு பண்ண போகிறோம், அடுத்தடுத்து சொல்லுவங்கள வந்து சங்கர பண்ண போகிறார். இப்போ எப்படி விசாரம் பண்ணுறதுன்னு மொதல் அந்த அதை வரிசைப்படுத்துகிறாரு. வரிசை மொதல் நம்ம கேள்வி கேட்குது இன்னுமே, நான் யாருன்னு மொதல் கேள்வி கேளு, இந்த உலகம்னா என்னான்னு அடுத்த கேள்வி, யார் படைச்சதுன்னு அடுத்த கேள்வி, இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருப்பது எதுன்னு கேள்வி, இப்படி கேள்வி கேட்டு ஒன்று ஒன்றா வந்து சங்கரை என்ன பண்ணுறாரு, இதை எப்படி விசாரம் செய்யணும்னு சொல்லித்தராரு இங்கே சுலோகங்களில். அப்புறம் விசாரத்தை ஆரம்பிப்பார். இந்த 12வதுலேருந்து 16வது சுலோகம் வரைக்கும் எப்படி விசாரம் பண்ணுறதுன்னு தான் சொல்லித்தராரு நமக்கு, இப்படி விசாரம் பண்ணுங்க. அதனால் இந்த உலகம் இப்படிப்பட்ட விதவிதமான உலகமாக இருக்கு இல்லையா, அது சமஷ்டி சங்கல்பம், என்னுடைய தீர்மானம் அல்ல. அது சமஷ்டி சங்கல்பம்னா நம்ம ஈஸ்வரன் சொல்கிறோம் இல்லையா. ஈஸ்வரன்னா என்ன அர்த்தம்? உலகில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகள்னு அர்த்தம். யார் ஈஸ்வரன்? வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மை அத்தனை உயிர்களும்னு அர்த்தம். அப்போ உலகம் அப்படி இருக்குது, அத்தனை உயிர்களோட சங்கல்பத்தால் உலகம் அப்படி இருக்குது. ஏன் என் வாழ்க்கை இருக்குது? என்னுடைய சங்கல்பத்தால் என் வாழ்க்கை அப்படி இருக்குது. லுக் அட் த லாஜிக் பாருங்கள், இவ்வளவு தர்க்கபூர்வமாக இவ்வளோ லாஜிக்கலாக ஒரு அன்சர் வந்து இந்த எதையும் எந்த வித நம்பிக்கைகளும் முன் வைக்காமல் யாரோ ஒரு ஆள் அங்கேருந்து படிச்சுட்டு இருக்காரு, அவர் இஷ்டத்துக்கு படைக்கிறாரு, வேணும்னா வச்சுக்கோ இல்லாட்டி அழிச்சிடுவார், இந்த கதையெல்லாம் ஒன்றும் இங்கே பேசப்படுறதில்ல. அத்வைத வேதாந்தம் வந்து ரொம்ப ஏன்னா ரஷ்னலாக ரொம்ப அறிவுபூர்வமாக ரொம்ப தர்க்கபூர்வமாக நிறைய நியாயம் கிவிங் யூ இனாஃப் வாட் ஆர்கியூமெண்ட்ஸ், அதுதான் நியாயங்கள்னு சொல்கிறது. ஏன்னு சொன்னால் இந்த ஒட்டுமொத்த சம்பிரதாயமே எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே இங்கே வந்து நமக்கு நியாயசாஸ்திரம் தர்க்கசாஸ்திரம் சாங்கிய சாஸ்திரம் எல்லாவற்றையும் வந்து நன்கு கற்று தெளிந்து இந்த அறிவு என்ன அறிவுபூர்வமான கருத்தியல் அப்படின்னு சொல்லிக்கலாம். அத்வைத்தம் அப்படின்றது ஒரு அறிவுபூர்வமான கருத்தியல், கருத்தியல்னால் ஒரு சிந்தசிஸ், அது முன் வைக்கிறாங்க. அதனால தான் நம்ம இவ்வளோ சுலபமாக இதை உள்வாங்கிட்டு மெல்ல அப்படியே நகர்ந்து போக முடியும் நம்மளால். என்னென்னா நம்ம சிந்திக்கக்கூடியவர்கள், அத்தனை சிந்தனையை வந்து எந்த விதமான அத்தர்க்கத்தை முன்வைக்காமல் நம்பிக்கை முன்வைக்காமல் தர்க்கபூர்வமாக என்ன விசாரம் செஞ்சுட்டு போகிறார், தர்க்கபூர்வமாக சொல்லிகிட்டே போகிறார். அதனால் ஆனால் ரெண்டு விஷயம் இருக்குங்க, இங்கே என்னன்னு சொன்னால், அதான் சொல்லுவோம் எப்பொழுது மரபில் மரபில் கால் கால்களை ஊன்றிக்கொண்டு மரபில் மரபு என்ன ட்ரெடிஷன் மரபில் கால்களை ஊன்றிக்கொண்டு இன்றைய நடைமுறையில் இன்றைய அன்றாடத்தில் இருக்கின்ற நவீன சிந்தனை இருக்குல்ல அந்த தர்க்கத்தின் மூலமாக இதை புரிந்து கொள்வது. மரபு என்பது என்ன? மரபு என்பது துவார்த்து சொல்கிறார் என்ன அப்படிங்கட்டா நான்காவது கேள்வி என்ன? மூன்றாவது கேள்வி வந்து இந்த வந்து இது இந்த உலகம் எப்படி ஏற்பட்டது அப்படி சொன்னால் நம்முடைய சங்கல்ப விகல்பங்களால் இந்த உலகம் எந்த ஏற்பட்டது, யார் கர்த்தானா நாம் தான் கர்த்தா, விவித கல்பக கர்த்தா, இந்த உலகம் இப்படிப்பட்ட விதவிதமான கர்த்தாக்களால் வந்து இந்த இது என்ன படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க, சொல்லி முடிக்கிறாருங்க. ஒன்று அதுக்கு சாமானிய காரணம் வந்து என்ன, ஒரு ஒன்று சாமானிய காரணம் ஒன்று விசேஷ காரணம். எது சாமானிய காரணம்? களிமண் சாமானிய காரணம் பானைகளுக்கு. எது விசேஷ காரணம்? பாருங்கள், களிமண்ணில் பானை தான் செய்யணும் கட்டாயம் இல்லை, களிமண்ணில் வேறு என்ன செய்யலாம்? பொம்மைகள் செய்யலாம், இல்லை ஜாடிகள் செய்யலாம், இல்லை அப்போ அந்த ஜாடிகள் செய்கிறதுக்கு என்ன இருக்கணும்? ஒரு 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 நிமித்தம், அதாவது ஒரு ஒரு காரணக்கர்த்தா வேணும். அது என்ன சொல்கிறார், ஒன்று விசேஷ காரணம், இன்னொன்று ஒன்று இன்னொன்று சாமானிய காரணம். சாமானிய காரணம் களிமண், அங்கே செய்கின்ற பானைகள் இருக்குல்ல அது இப்படி தான் பானை, எப்போ பண்ண பானையை பண்ணணும், எத்தனை பானை பண்ணணும், இதெல்லாம் இருக்குல்ல அது விசேஷ காரணம். அது அது ஒரு இப்போ ஒரு அறிவை நம்பி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம் படைப்புக்கு ரெண்டு காரணம் சொல்கிறோம் இல்லையா, மெட்டீரியல் காஸ் அண்ட் எஃபிஷியன்ட் காஸ்ன்னு சொல்லிட்டு சாமானிய விசேஷ காரணம்னு சொல்லி முடிக்கிறார். இதை பற்றி விளக்கம் ஏற்கனவே நிறையா விளக்கம் இருக்கும், இருந்தாலும் இதை பற்றி விளக்கலாம் கொடுப்பார் பிறகு. சரி, ஆனால் சொன்னோம் இது இதெல்லாம் தர்க்கபூர்வமான விளக்கங்கள் தான் இதெல்லாம். சரி, ஆனால் எங்கே காலை ஊன்றிக்கொண்டு சொன்னோம் இல்லையா, நவீன மாடர்ன் தாட்ஸு மாடர்ன் லாஜிக், வி எம்ப்ளாயிங் மாடர்ன் லாஜிக் அண்ட் ரீசனிங் ஹியர், பட் காலை எங்கே பதித்து கொண்டுன்னு சொன்னால் நம் காலை வந்து மரபில் பதித்து கொண்டுன்னு சொன்னோம். அந்த நான்காவது கேள்விக்கு பதில் சொல்கிறாரு என்ன, நான் கேள்வி இதுக்கெல்லாம் ஆதாரம் என்னன்னு கேட்டால் இது எதனுடைய அடித்தளத்தில் எதனுடைய ஆதாரத்தில் அஸ்திவாரத்தில் இது இதெல்லாம் நின்று கொண்டிருக்கின்றது, எது இதை தாங்கி பிடித்து கொண்டிருக்குன்னு சொன்னால் சொல்கிறார், ஏத்தையோர் யக உபாதானம் ஏக்கம் சொல்கிறார். பதினஞ்சாவது ஸ்லோகம். இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருப்பது ஒன்று ஏக்கம்ன்ற, அது எப்படிப்பட்டதாக இருக்குது, சூக்ஷ்மம். ஏதையோர் யக உபாதானம், இதுக்கெல்லாம் ஆதாரமாக, உபாதானம்னா ஆதாரம் அஸ்திவாரம் அல்லது அடித்தளம் அதிஷ்டானம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எப்படி எத்தனை இருக்கு, நிறையா இருக்கான்னு கேட்டால் இல்லை இல்லை, அது ஒன்றே ஒன்று தான் ஏக்கம். ஏக்கம் சத்துன்னு அவர் சொல்கிறார். எப்படி அது வந்து ஒன்று, சரி அந்த ஒன்று கண்ணுக்கு தெரியலையேன்னு கேட்டால் அது கண்ணுக்கு தெரியாது, சூக்ஷ்மம்னு சொல்கிறார். என்னப்பா இது, ஒன்றுன்னா அதை கண்ணில் காட்டணும் இல்லை, இப்போ உலகத்தை கண்ணில் காட்டினேன், உபாதான காரணத்தை மற்ற மட்டக்காரன் கண்ணில் காட்டினீங்க, இப்போ இது இந்த ஏக்கத்தை இந்த ஒன்றுன்னு சொல்லி அது கண்ணில் காட்ட முடியுமா? நான் இல்லை இல்லை, அது வந்து அறிவால் வந்து கண்டடைவது. உங்கள் கொள்ளு தாத்தாவுக்கு கண்ணு காட்ட முடியுமா? உங்கள் தாத்தா காட்டலாம், அப்பா காட்டலாம், உங்கள் கொள்ளு தாத்தா இருந்தாரா இல்லையா? கொள்ளு தாத்தா தெரியல, இருந்திருக்க மாட்டார் தான் நினைக்கிறேன், ஏன்னா இல்லையே படம் இல்லையே, படம் கூட இல்லை. ஏய் நீ இருக்கியே, அதுதானே உங்கள் கொள்ளு தாத்தா இருந்ததுக்கு, கொள்ளு தாத்தா இருந்ததுக்கு சாட்சி இல்லை. அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு சூக்ஷ்ம அறிவு வேணும் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு சொல்கிறாரு. அது கண்ணெல்லாம் காட்ட முடியாது, படம் இல்லைன்றதுக்காக கொள்ளு தத்தை எல்லாம் போயிடுவாரா என்ன? கொள்ளு தத்தை இல்லாட்டி நீயே இருக்க மாட்டியே. ஆக சொல்கிறா அது ஒன்று தான், அது ஏக்கம், அது வந்து அதுதான் ஆதார், இது எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருப்பேன். இங்கே இது என்ன, இதுதான் நம்ம மரபுன்னு சொன்னோம். மரபில் காலை வைத்துக்கொண்டு நவீனத்தை விளக்குவது அடைவது எல்லாம் நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், ஆனால் இதுக்கெல்லாம் அடிப்படை ஒன்று இருக்குல்ல, ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம அறிவு கூட அது புலப்படலை. அதுக்கு தான் நமக்கு சாஸ்திரம் தேவைப்படுது. ஏதோ ஒன்று இருந்து கொண்டு எப்படி பாருங்கள், ஒரு பொய்யே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைப்பா, நீ சொல்கிறது பொய்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பின்னால் ஒரு உண்மை இருக்கணும். என்ன நீ பொய் சொல்கிறப்பான்னு சொன்ன என்ன அர்த்தம்? அதுக்கு பின்னால் ஒரு உண்மை, உண்மையை சொல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நீ பொய், ஆனால் நீ சொல்கிறது பொய் அப்படின்னா பொய்க்கு பின்னால் என்ன இருக்குது? ஒரு உண்மை இருக்குது இல்லையா? அதுபோல் இந்த உலகம் பொய், அதுக்கு பின்னால் இருப்பது என்ன? உண்மைன்னு சொல்கிறார் சுவாமி. எங்கள் லாஜிக் இருக்கே அப்பா, சங்கரர்கிட்ட நீங்கள் இந்த லாஜிக்கில் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள். நீ எம்ப்ளாய் ஸோ மச், இந்த அளவுக்கு ஒரு 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 தர்க்கத்தை வந்து உருவாக்குவார், அத்தனைக்கும் பதில் சொல்லுவார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படவே வேண்டாம். இதெல்லாம் இப்படி தான் விசாரம் பண்ணணும்னு சும்மா சும்மா அந்த மேலே மேலோட்டமாக எடுத்து போட்டிருக்காரு அவ்வளோதான். முதல் ஒரு 4 கார்ட்ஸ் எடுத்து போட்டிருக்காரு, நிறைய கார்ட்ஸ் பின்னால் இருக்குது வச்சுருக்காரு, நிறைய சுலோகங்கள் வச்சுருக்காரு இல்லையா? ஒன்று வந்து ஒன்று வந்து என்ன பதில் சொல்கிறதுக்கு? நமக்கெல்லாம் லட்டு மாதிரி கிடைக்குது எல்லாம் ஒன்றுனா. அதனால் இஃப் யூ குட் ஃபாலோ, நீங்கள் நல்லபடியாக இதை வந்து கொஞ்சம் பின்தொடர முடியும் அப்படின்னு சொன்னால், அது சொல்கிறாரு ஏன் அந்த 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 ஏக்கம் சூக்ஷ்மம் இது வந்து ரொம்ப அவ்வியம் சத் அவ்வியம் ஏக்கமும் சூத்தமும் சத்து உண்மை அது அவ்வியம் சொல்கிறார். அவ்வியம்னா அது மாறாமல் இருக்கக்கூடியதுன்னு சொல்கிறார். ஏன் ஏன் இது அப்போ இந்த உலகம் பொய்யின்னீங்களே, பொய் இல்லை மித்தியான்னு சொன்னோம். மித்தியா மித்தியாவுக்கு பாம்பு தெரியுனா பின்னால் என்ன இருக்கணும்? கயிறு இருந்தே ஆகணும். கயிறுலாம் பாம்பு தெரியுமோ? தெரியவே தெரியாது. பாம்பு உண்மையா? பாம்பு பொய். அது வந்து என்ன என்ன? அது காட்சி மயக்கம், தோற்ற மயக்கம். அதனால் அதுக்கு பின்னால் நிச்சயம் உங்கள் கயிறு இருக்குமா இல்லையா? கயிறு இல்லாத இடத்துல பாம்பு தெரியுமா? கயிறு இல்லாத இடத்துல பாம்பு தெரியாது. ஓ, அப்படின்னா அப்போ சத் வந்து எப்படிப்பட்டது? அந் அது அதுவும் ஒன்றா நிறையான்னு கேட்டால் ஒன்று தான். அதுவும் அதையும் விளக்குவார் எப்படி ஒன்றுன்னு. எப்படி ஏக்கம்னு சொல்கிறாரு, சத் ஏக்கம் அவ்வியம்னு வார்த்தை பார்க்கிறாருங்க. அவ்வியம் அது எப்படின்னு கேட்டால், அதுக்கு சின்ன உதாரணம் சொல்கிறார். இப்படி சொல்லி முடிக்கிறார். என்ன உதாரணம்னு கேட்டால், எதைவ மிருத் கடாதீனம்னு சொல்கிறார். அது வந்து எப்படி களிமண்ணுக்கு வந்து பானைக்கு களிமண் வந்து என்ன ஆதாரமோ, பானை இருக்கிற இடத்துல என்ன இருக்கணும்? களிமண் இருந்தே ஆகணும். பானை இருந்தாலும் சரி உடஞ்சாலும் சரி பானைக்கு என்ன இருக்கணும்? அதுபோல் இந்த உலகத்துக்கு பின்னால் என்ன இருக்குது? உண்மையான ஒரு பொருள் இருக்குது. அது அது அதுதான் பிரம், அதுதான் அதிஷ்டானம் சொல்லி 4 கேள்விக்கும் பதில் சொல்கிறார். பதில் பாட்டுமா 4 கேள்விக்கும்? இதை நாம் விசாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இது இப்படி சொல்லி இது 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 சொல்லி முடித்து 16வது இதில் வந்து இது இந்த மாதிரி கேள்வியெல்லாம், அகமே கோ அபி அகமே கோ அபி சூக்ஷ்மஸ்ய ஏதா சாட்சி சத் அவ்வியக திரும்ப சொல்கிறார். அது என்ன சொல்கிறாரு, இது வந்து இந்த அகம் ஏவ நான் மட்டும்தான் நான் இருக்கேன், நான் இருக்கிறது வந்து எத்தனை உண்மையோ, இது எப்படி உண்மைன்னு சொல்லுவேன், நான் இருக்கிறது எப்படி எத்தனை உண்மையோ அப்படி அத்தனை உண்மை இதெல்லாம் இருப்பது அப்படின்னு சொல்லி இதை தொடர்ந்து அவர் வந்து 16வது ஸ்லோகத்தில் விளக்கி, ஜீவன் யார் முதல் வந்து இங்கே என்ன சொன்னார், என்ன அடைஞ்சின்னு கேட்டால் இப்படி முடிக்கணும் இது இந்த விஷயத்தை. இங்கே 4 இருக்குதுன்னு சொல்லிட்டார் இல்லையா, இந்த நான் சொல்கிறப்ப என்ன சொன்னார், அது அதை வந்து திட்டவட்டமாக சொன்னாரா? சொல்லலை. யார் ஒன்றார்ல நினைப்பிச்சிருக்கலாம் என்ன சொன்னார், யாருன்னு சொன்னார் இல்லையா, அதை இங்கே முடிக்கிறார். அந்த ஜீவன் யார் அப்படின்னு கேட்டால் எல்லா அத்வைத்தில் என்ன வந்து எப்படி முடியணும், ஜீவ ஈஸ்வர ஜீவ பிரம்ம ஐக்கியம் நடக்கணும்ல, இங்கே பிரம்மம் அதிஷ்டானம் ஆதாரம்னு சொல்லி முடித்தார் இல்லையா. அப்போ என்ன சொல்கிறாரு, எந்த அகம் அங்கே யாரோன்னு சொன்னனோ அந்த அகம் தான் இங்கே ஆதாரமாக அஸ்திவாரமாக பிரம்மமாக இருக்கின்றது, இது இது வந்து ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்று முடிக்கின்றார். அந்த நான் சொன்னால முத முத கஹ அகம்னு கேட்டோம் இல்லையா, கோகம் கஹ நான் யான்னு கேட்டோம் இல்லையா, அந்த நான் வேறு யாரும் இல்லை அது பிரம்மம். அப்போ 16வது ஸ்லோகத்தில் அகமே கோ அபி சூக்ஷ்மஸ்ய ஞாதா சாட்சி சத் அவ்யயஹ சொல்கிறார். அந்த அந்த நான் தான் இந்த பிரம்மம் சொல்லிட்டு எப்படி எங்கே கூட எப்படி எப்படி இவர் வந்து ஜீவ பிரம்ம ஐக்கியம் சொல்லாமல் முடிக்க மாட்டாங்க. ஜீவனை தனியாக விட்டுற மாட்டாங்க, அம்போன்னு விட்டுற மாட்டாங்க. ஜீவன் என்ன ஆகணும், சரி கடைசியில் போய் ஐக்கியமாகவே வேண்டும். அதனால் இந்த கடைசியாக பார்த்த பிரம்மம் இருக்கு இல்லையா, அது வேறு எதுவும் இல்லை. அந்த அது எப்படியோன்னு சொன்ன இல்லையா, அது எப்படின்னு சொன்னால் அதுதான் பிரம்மமாக இருக்கின்ற சொல்லிட்டு நம்மை அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற என்ன மகா வாக்கியம் மாதிரி இந்த 16 ஸ்லோகம் ஒரு மகா வாக்கியத்தை சொல்லி முடிக்கின்றார். தெளிவாக இருக்க முடிஞ்சு இதோட இந்த 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 4 விசாரம் முடிவடைகின்றது. அப்போ திரும்ப ஒன்று ஒன்றா தொட்டெடுப்பார். நான் யாரோன்னு சொன்னார் இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் தெளிவு நமக்கு தேவைப்படும் இல்லையா, அப்போ நானும் திரும்பி ஸ்டார்ட் பண்ணுவார். சரியா, நன்றி, வணக்கம், அறிவோம், தத் சத்.